ஆவிக்குரிய மாநாட்டில் இந்த ஒரு ஈவினிங் செக்ஷனுக்குள்ள தேவன் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். இது ஒரு முக்கியமான நேர பகுதி. மற்ற ஓர் சப்ஜெக்ட் போல இது இல்லாம ஒரு டிஸ்கஷனாக, ஒரு கலந்துரையாடலாக இது இருக்கும். இதை பேனல் டிஸ்கஷன், குழு ஆய்வு என்று சொல்லி கூறுவார்கள். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம புதியவர்கள் இல்ல. இதுக்கு முன்னாடி சில ஆவிக்குரிய கன்வென்ஷன்ல தேவனுடைய கிருபையில் பல்வேறு டாபிக் நம்ம மத்தியில இந்த குழு ஆய்வு நடந்திருக்கு. எனவே இந்த விஷயத்தில் அனுபவம் பெற்றவர்களாக நாம் யாவரும் ரொம்ப அமைதியாக இந்த ஒரு குழு ஆய்வுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி காங்கிரிகேஷன் ஆயிருக்கிற உங்கள் மத்தியில் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தருடைய நாமத்தில். ஏன்னா இந்த குழு ஆய்வு இருக்கிறதுனால இங்க இருக்கிற குழுவினரோடு மாத்திரமே விஷயங்கள் அது டிஸ்கஸ் ஆகும். ஆனா நீங்க யாவரும் அதுல இருந்து கவனிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக நீங்க இருப்பீங்க. எனவே இதை புரிந்து கொண்டு யாவரும் நீங்கள் அமைதி காத்து ஒத்துழைக்கணும். இந்த பேனல் டிஸ்கஷனுடைய தலைப்பு இன்று பகல் பொழுதிலேயே உங்கள் மத்தியில் சொன்னார்கள். என்னவெனில், கடைசி கால பாத அங்கங்களின் நடைமுறை வாழ்க்கை, த பிராக்டிக்கல் லைஃப் ஆஃப் லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபீட் மெம்பர்ஸ். இந்த தலைப்பு கீழே தான் நம்ம இன்னைக்கு இந்த குழு ஆய்வு செய்ய போறோம். எனவே இந்த ஒரு குழு ஆய்வினுடைய தலைப்பின் நோக்கம் என்ன, எதற்காக இந்த தலைப்பு இப்ப செலக்ட் பண்ணி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் என்பதை உங்கள் யாவர் மத்தியில ஒரு சிறு சுருக்கமாக பேசிக் கொள்வதற்கு விரும்புகிறோம். தேவனுடைய பெரிய கிருபையில் இந்த சுவிசேஷ யுகத்தின் கடைசி பாகத்தில் சபை வாய்ப்புக்குரிய அங்கங்கள் அவங்க தேர்வாகி கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல கூடியிருக்கிற நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகளாயிருக்கிற நாம கூட அந்த வாய்ப்புக்குரியவங்க தான். ஆனால் தேவனுடைய சத்தியம் வேதத்தில் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் இயேசு சொன்னார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி. அதே சந்தர்ப்பத்தில் முழுமையாய் வசனங்களாய் நிரம்பி இருக்கிற இந்த வேதம் நம்மளுடைய காலத்தை பற்றிய தேவனுடைய வார்த்தை எது என்ன, இந்த கடைசி கால பாதங்களுக்கே உரிய சத்தியம் என்ன, இது நம்ம அறியணும். விசேஷமா சொல்லிட்டோம்னா கடைசி கால பாதங்களாய் வாழக்கூடிய பரிசுத்தவான்களுடைய நடைமுறை வாழ்க்கை, சபை வாய்ப்புக்காக ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷர்களாக அவங்க இருந்துட்டாலும் இந்த பூமியில இந்த ஓட்டம் நிறைவடைகிற வரையில் அவங்க ஜீவிக்க வேண்டியது இருக்கு. அப்படி இந்த பூமியில வாழும் போது அவங்களுடைய வாழ்க்கை பல்வேறு பகுதிகளாக அது செலவாகி கொண்டிருக்கு. அப்ப அந்த பல்வேறு பகுதிகள் ஒவ்வொன்றிலேயும் அவங்க ஒரு சத்தியவான்களாக எப்படி வாழணும், இந்த விஷயம் நம்ம கர்த்தர் வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்மளுடைய சிறிய அனுபவத்தில் அநேக சகோதர சகோதரிகள் சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. அது நிமித்தமா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப பாதிப்பாகுது. அப்ப அவங்க மனசுல ரொம்ப வேதனையோட சொல்ற விஷயம் என்னன்னா, இதை பற்றிய சத்தியம்லாம் கொஞ்சம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ரொம்ப கொஞ்சம் கவனமா நான் இருந்திருப்பேன், இது போல வார்த்தைகள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எனவே இது எல்லாவற்றிற்கும் பதில் என்னன்னா தேவனுடைய சத்தியம். கடைசி கால பாத அங்கங்களினுடைய நடைமுறை வாழ்க்கை, பிராக்டிக்கல் லைஃப், ஒவ்வொரு நாள் அவங்க செலவிடுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை செலவாகி கொண்டிருக்கிறது குடும்பத்தில், இன்னும் பல்வேறு பிரிவுகள்ல, அந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் எப்படிப்பட்டவங்களா வாழணும். ஏன்னா ஜெனரலா நம்ம சபையில இது போல ஆவிக்குரிய விஷயத்துல கூடி வரும்போது சபை விஷயங்கள், பிரதர்லி ஃபெல்லோஷிப், இது போல அநேக காரியங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா நடைமுறை வாழ்க்கை பற்றி கூட நம்ம படிக்கணும். நடைமுறை வாழ்க்கையில மிஸ்டேக் பண்ணிட்டோம்னாலும் அது நம்மளுடைய ஓட்டத்தில் பெரிய நஷ்டத்தை அது வருவிக்கும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த குழு ஆய்வுக்கு இந்த தலைப்பு நாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இது சபையார் நீங்க புரிஞ்சிருக்கணும். இப்பொழுது இந்த குழு ஆய்வுக்குள் கடந்து போவதற்கு முன்பு இதில் பங்கெடுப்பதற்காக தேவனுடைய கிருபையில் தயவில் தேர்வாயி இப்பொழுது உங்கள் முன் அமர்ந்திருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருவரை உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துறதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். பார்க்கிறோம் இந்த பக்கம் என்னுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல சகோதரர் வேளாங்கண்ணி திண்டுக்கல் எக்லீசியாவை சார்ந்த சகோதரர், அவர் ஒரு பேனலிஸ்ட் இந்த குழு ஆய்வில். அதுக்கப்புறமா பெங்களூர் எக்லீசியாவை சார்ந்த சகோதரர் ஆபேல், அவங்க கூட வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் நாம் யாவரும் அறிந்திருக்கக்கூடிய சகோதரர் ஜோஷ்வா கோவை, மற்றும் பெங்களூர் பகுதியை சார்ந்த நம்முடைய சகோதரர் குர்சினோ அவர்கள் இருக்கிறாங்க. எனவே இந்த நான்கு அருமையான சகோதரர்கள் இந்த தலைப்பை அவங்க தனிப்பட்ட முறையில் தியானிச்சு கர்த்தருடைய வார்த்தையில இருந்தும் சகோதரர் ரசல் அவர்களுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்தும் அவர்கள் பிரிப்பேர் ஆயிட்டு நம் யாவர் முன்பு அவங்க அமர்ந்திருக்கிறாங்க. எனவே இந்த பேனல்ல 5 கேள்விகள் அது இருக்கு. அந்த கேள்விகள் 5 அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தியானத்தில் இருந்து மெடிடேஷன் பண்ணின விஷயங்களை அவங்க கலந்துரையாடலுக்கு அவங்க பாயிண்ட்ஸ் ஆக அவங்க பயன்படுத்துவாங்க. இது மாத்திரமே இல்ல, இந்த பேனல்ல இன்னொரு விசேஷம் கூட இருக்கு. என்னன்னா சகோதரர்கள் பகல்ல அறிவிச்சாங்க இந்த பேனல் பற்றி காங்கிரிகேஷன் கூட நீங்க இந்த தலைப்புக்கு ரிலேட்டடான கேள்விகள் கேட்கலாம் என்று சொல்லி அதுல கூட ஒரு 4 மேற்பட்ட கேள்விகள் எங்கள் மத்தியில் வந்திருக்குது. எனவே அந்த கேள்விகள் கூட இந்த நாளில் கலந்துரையாடுவதற்கு நாங்கள் பிரயாசம் எடுக்கிறோம். எனவே நீங்கள் யாவரும் அமைதல் சிந்தையோடு கூட இந்த காரியத்தை கவனிக்கும்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தர் நாமத்தில் கேட்டுக் கொள்கிறோம். இப்பொழுது பேனலிஸ்ட் இருக்கக்கூடிய சகோதரர்களிடம் இந்த பேனலுக்குரிய கேள்விகள் கேட்கப்பட போகிறது. முதலாவது குவெஸ்டின், இந்த தலைப்பின் முக்கியத்துவம் என்ன? பாத அங்கங்களின் நடைமுறை வாழ்க்கை என்ற தலைப்பின் முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் த இம்பார்டன்ஸ் ஆஃப் திஸ் டாபிக்? மேலும் இந்த தலைப்பின் கீழ் நாம் சம்பாஷிக்க வேண்டிய பல்வேறு கோணங்கள் என்ன? தலைப்பின் முக்கியத்துவம் என்ன? இந்த தலைப்பின் கீழ் நாம் சம்பாஷிக்க வேண்டிய பல்வேறு கோணங்கள் என்ன? இதுதான் முதலாவது க்வெஸ்சன். இந்த கேள்விக்குரிய பதில் சகோதரர் வேளாங்கண்ணி அவர்கள் முதல் வாய்ப்பாக எடுத்து தேவனுடைய வார்த்தையிலிருந்தும் சகோதரருடைய ஆலோசனைகளில் இருந்தும் விளக்கம் தருவார்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மற்றுமாக இங்கே அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பையும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
பேனலிஸ்டினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அது ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க, அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா டிஸ்கஷன் வந்து நம்மளுக்குள்ள ஒரு மாடரேட்டரா இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போது காங்கிரிகேஷன் கிட்ட சொல்லி வெளியில உள்ள கொண்டு வரோம். இப்ப நம்ம நம்மளுக்குள்ள கலந்துரையாடலாம். எனவே நான் கேட்கிற முதல் கேள்வி சகோதரர் வேளாங்கண்ணி அவர்களிடம், இந்த தலைப்பின் முக்கியத்துவம் என்ன? இதுல நாம் சம்பாஷிக்க வேண்டிய பல்வேறு கோணங்கள் என்ன?
அன்புக்குரிய சகோதரர்களே, பாதங்களின் நடைமுறை வாழ்க்கை என்ற இந்த தலைப்பின் முக்கியத்துவம் நாம் பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான். இன்றைய நாட்களில் பரிசுத்தவான்களாக மாம்சீகத்தில் இருக்கிற இன்றைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையினுடைய காரியங்கள் மிகவும் அவசியம்தான். ஏன்னா மனுக்குலம்னு நாம் சொல்லிட்டோம்னா அவங்க வந்து இனிமேல தான் நீதி நியாயத்தெல்லாம் கத்துக்கணும். ஆனா நம்ம கிறிஸ்துவினுடைய பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு நாம் படிச்சிட்டு இருக்கிறோம். படிச்சிட்டு இருக்கும் போது படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வேதமானவராக நாம் இருக்கும்போது கர்த்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிற ஜனங்களாக இருக்கும்போது நம்முடைய நடைமுறை வாழ்க்கை மிகவும் உன்னிப்பாக பரலோகத்தினுடைய கவனிக்கப்படுகிற விஷயமா கூட இருக்கு. கர்த்தர் மூலமாகவும் பிதாவாகிய தேவனுடைய மூலமாகவும் நம்முடைய உடன் பரிசுத்தவான்கள் மூலமாகவும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாகவும் கூட. அப்ப நம்முடைய சிந்தனையில, நம்முடைய பேச்சில், நம்முடைய செயல்பாடுகள்ல, இதுல எல்லாவற்றையுமே ஒரு வளர்ச்சியின் நிலையை நாம பார்க்க முடியும்னா நம்முடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய செயல்பாடை வச்சுதான் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பரிசுத்தவான்களுடைய பாத அங்கங்களா இருக்கிற இன்றைய கடைசி நாட்கள்ல இருக்கிற நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை பற்றி அலசி பார்ப்பது, இல்லைன்னா அவைகளை குறித்ததான கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வது இன்றைய நாட்களில் நமக்கு ஏற்ற கால ஒரு சுவிசேஷத்தை கூட கர்த்தர் வெளிப்படுத்தலாம்.
சகோதரர் வேளாங்கண்ணி, நீங்க சொல்றீங்க இந்த தலைப்பின் முக்கியத்துவம் பற்றி சொல்லும் போது கடைசி கால பாதங்களினுடைய வாழ்க்கை அநேகருடைய பார்வைக்கு கீழே இருக்கு. விசேஷமா நம்ம தேவனுடைய பார்வைக்கு கீழானவங்களா இருந்துட்டாலும் இந்த பூமியில இருக்கிற உலக ஜனங்களுடைய பார்வை கூட நம்ம மேல இருக்கு பாக்குறோம், நீங்க சொன்ன வார்த்தையில இருந்து. மேலும் சொல்லிட்டீங்க இந்த பிராக்டிக்கலா நம்ம ஜனங்கள் முன்னாடி வாழ்ற வாழ்க்கையை வச்சுதான் நம்மளுடைய உள்ளான மனுஷனுடைய பலன் எந்த அளவுக்கு இருக்கு அந்த விஷயம் சொல்றேன். இந்த ஒரு முக்கியத்துவத்துக்கு இந்த பாயிண்ட் சொல்றீங்க. ஒருவேளை இந்த தலைப்புல கோணங்களா பிரிக்கணும்னா எத்தனை வகைகளா பிரிக்கலாம் நடைமுறை வாழ்க்கை, அதை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
இந்த நடைமுறை வாழ்க்கையில நாம எடுத்துட்டு பாத்துறோம்னா, பொதுவா சமுதாயத்தில மற்ற நம்முடைய உறவினர்கள் மற்ற சமுதாயத்தோட நம்ம வச்சுக்கிற தொடர்பு,
ஓகே, சொசைட்டில.
ஆமா. அப்புறம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்புறம் புது சிருஷ்டிகளுடைய குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய கல்வி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.
இப்போ இதுல கோணங்கள் வேரியஸ் ஆஸ்பெக்ட் கேட்கும் போது, சமுதாயத்தில் ஃபேமிலி இருக்கிறாங்க, உலக ஜனங்கள் இருக்கிறாங்க, வேலை போறோம், இது போல போறோம், அப்புறம் பிள்ளைங்களுடைய படிப்பு, ஸ்கூல்ஸ், எல்லா நிலைகள் அடங்கும் சொல்றீங்க. ஓகே, போதும். இனி சகோதரர் ஆபேல், நீங்க இது பற்றி கருத்து சொல்லலாம். இந்த கேள்விக்கு எங்களுக்கு ஒரு உதவி என்ன தேவைப்படுதுன்னா, நீங்க வசன ரீதியா இல்லைனா ஏதாவது இந்த தலைப்பின் முக்கியத்துவம் பற்றி சொன்னா அது பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா பிரதர் ஜெனரல் சொல்லியிருக்கிறாரு, நீங்க வசன ரீதியா ஏதாவது தலைப்பினுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா?
முதலாவது பிதாவாகிய தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்றி சொல்லுகிறோம். சௌர் கேட்ட கேள்வி, முதலாவது இந்த தலைப்பின் முக்கியத்துவம் என்ன? பொதுவா இந்த காலத்துல வந்து நம்ம அநேக தலைப்பு எடுத்திருக்கலாம் நம்ம படிக்கிறதுக்காக. சோ அநேக தலைப்பு எடுத்து நம்ம படிச்சிருக்கலாம். ஆனா நீங்க கேட்டிருக்க கேள்வி வந்து பாத அங்கத்தினுடைய நடைமுறை வாழ்க்கையுடைய விஷயம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. நம்ம எதற்காக இந்த ஒரு பாத அங்கத்தை பத்தி படிக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எந்த வசனத்தின் ஆதாரத்துக்குள்ள இது உள்ள போலாம்னு பார்க்கும்போது, ரோமர் 13:11 வாசிக்கும் போது, புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 13:11 13:11
நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும்.
அப்போ நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. அப்போ பார்க்கும்போது நித்திரை விட்டு எழுந்திருக்கிற நேரம் ஆயிற்று. அப்போஸ்தலர் பவுல் அங்க பேசுறாரு. அதனால நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ முதலாவது பாத்தீங்கன்னா, இது ஏழு விதமா பிரிக்கலாம். இந்த எதுக்காக இந்த ஒரு பாத அங்கத்தை குறித்து நம்ம படிக்கணும், வேற பாடம் படிச்சிருக்கலாம். சோ முதல் காரணம் பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம், ஆவிக்குரிய ராஜ்யம் 874 ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. ஆனா கூடிய சீக்கிரம் மாம்சக்கூறிய ராஜ்யம், கண்ணில் நம்ம பார்க்கிற ராஜ்யம் கூடிய சீக்கிரம் ஸ்தாபிக்கப்பட போகுது. சோ நம்ம ரட்சிப்பு ரொம்ப கிட்ட இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆண்டோருக்காக வாழ்ந்திருக்கிற உண்மையான தேவனுடைய பசங்களுடைய ரிவார்ட் கிடைக்கிற நேரம் ஆக்சுவலி இது. சோ ஒரு காலம் எப்படி இருந்தது பார்க்கும்போது, அப்போஸ்தலர் காலத்துல ரட்சிப்பின் திட்டம் ஆரம்பிக்கிற நேரம் அது. சுவிசேஷம் யுகத்துடைய ஆரம்பம், நம்ம ரட்சிப்பின் திட்டம் முடியக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால பார்க்கும்போது இந்த ஒரு பாத அங்கங்கள் குறித்து படிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஏன்னு பார்த்தா ரட்சிப்பு மிகவும் சவியமா இருக்கிறது. அப்ப பார்க்கும்போது இந்த ஒரு பாடத்தை படிக்கும்போது சொன்னது போல, நம்ம அன்றாட வாழ்க்கையில வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையில அநேக நம்ம விதத்துல நம்ம வாழ்றோம். பொதுவா நம்ம சகோதரங்களை நம்ம சந்திக்கிற நேரம் பாத்தீங்கன்னா வெறும் எக்லிஷால மீட்டிங்ல மாற்றுறதான். அதுக்கப்புறம் வெளியே எல்லாம் போய் நம்ம வாழ்றோம். ஆனா வாழக்கூடிய இடத்துல நமக்கு புரியாம சமுதாயத்துல இல்ல வேலையில பிளஸ் வீட்டுல குடும்பத்துல இல்ல பண விஷயத்துல இல்ல கவர்மெண்ட் விதமான விஷயத்துல நமக்கு இது புரியாத ஒரு வேலை வாழ்ந்துட்டு இருக்கலாம். அப்போ ஒருவேளை சியோன், தேவனுடைய பசங்க, சியோனுக்குள்ள போகக்கூடிய தேவனுடைய பசங்க ஒரு அசால்ட்டா, ஒரு ஏனதானமா என்ற ஏதோ எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழாதபடிக்கு ரொம்ப விழுத்துக்கொள்ளக்கூடிய நேரமா இருக்குது நம்முடைய காலமா இருக்குது பாக்குறோம். சோ முக்கியமாக பார்க்கும்போது நம்ம எதுக்கு விழுத்துக்கொள்ளணும் பார்க்கும்போது, முக்கியமாக நம்ம ஒரு சாதாரண விசுவாசி அல்ல, நம்ம ஒரு பெரிதான ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறதுனால நம்ம எல்லா இடத்திலும் கருத்தாக வாழக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு பாதங்கத்தை குறித்து படிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்முடைய கோர்ஸ் என்னைக்கு முடியுது தெரியாது, நம்முடைய அழைப்பு வந்திருக்குது, நம்ம ஓட்டை எப்ப முடியாது, என்னைக்கு முடிய போது தெரியாது. ஆக மொத்தத்தில் இந்த பாத அங்கத்தை பத்தி படிக்கும் போது அவங்க வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு இந்த பாடத்தில் வெளிப்படும். சோ அது முக்கியமா நம்ம பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தை தான் நம்ம வாழ்றோம், உலகத்தை விட்டு நம்ம கண்டிப்பா போக முடியாது. சோ புது சிருஷ்டிய உலகத்தை வச்சுதான் ரெடி பண்றாரு. ஏன்னா இந்த உலகத்தை இவங்க ஆளுகை செய்ய போறதுனால எல்லா ஃபீல்டுலயும் தேவனுடைய பசங்களை விடுவார், அதுல எல்லாத்த ஜெயிச்சு வரணும்ன்றது பாக்கிறோம். அதனால நம்ம இருக்கிறத எல்லாமே உலகத்துல, அதனால உலகத்துல நடைமுறை வாழ்க்கையில நம்ம கரெக்டா வாழ்ந்துட்டு நான் உண்மை புரிஞ்சு கண்டிப்பா நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
ஓகே, ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. தெய்வீக திட்டத்தின் அடிப்படையில இந்த ஒரு டாபிக் நம்ம ஏன் பார்க்கணும், இதுல பல்வேறு கோணம் சொல்லும் போது உலகத்தில் இருந்து தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். எனவே இந்த உலகத்திற்கு மத்தியில ஒரு கர்த்தருடையவர்களா நம்ம வாழ்ந்து போகணும். எனவே ரொம்ப அருமையா இருக்கு. சில வசன பகுதி கூட நீங்க காண்பிச்சிருக்கீங்க. இப்ப நான் சகோதரர் குர்சினோ அவர்கள் கூட இந்த டாபிக் நீங்க பதில் கொடுக்கலாம். ஒருவேளை இவங்க ப்ரிப்பேர் பண்ண விஷயம் தான் நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஸ்கிப் சொல்லிடலாம். இல்ல நியூவா ஏதாவது இதுக்கு நீங்க பாயிண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் டாபிக்?
முதல் நான் இந்த வாய்ப்பு பயன்படுத்தலாமா? இந்த மாநாட்டுக்கு அநேக பேருடைய அன்பு தெரிவிக்கணும். சரி, தேங்க்யூ. பஞ்சாப்ல இருக்கிற சகோதரர் அஜய் வந்து அவருடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் மும்பையில இருக்கிற பரிசுத்தவான்கள், அப்புறமா சிங்கப்பூர்ல இருக்கிற பிரதர் ராஜ், அவங்க எல்லாம் இந்த வாய்ப்பு விரும்பிட்டாங்க. சோ அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கு தெரிவிக்கிறோம். மற்ற இடங்கள், பெங்களூர் மற்ற இடங்கள்ல கூட. தேங்க்யூ. சோ சகோதரர், இந்த சப்ஜெக்ட் உண்மை ரொம்ப ஒரு அவசியமான, எப்படி சொன்னா, அறிவு. எனக்கா நம்மளுடைய அழைப்பு திறந்து கொள்ளுதலுக்காக நம்மளுடைய மாம்சத்தின் நடத்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டிப்பா இந்த பொக்கிஷன் மண்பாண்டத்துக்குள்ளதான் கிடைச்சிருக்கிறோம். பட் அந்த அழைப்புலேருந்து திறந்த கொள்ளுதல் வரைக்கும் நம்மலேருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்படணும். வெளிச்சம் அது வந்து நம்ம மத்தேயு 5:16 பாக்குறோம். ரொம்ப ஆச்சரியமான வசனம் அது. ஆக்சுவலி அது ரெண்டு யுகம் பத்தி பேசுது அந்த ஒரு வசனம். இப்போ வெளிச்சம் வெளிப்படணும், அப்புறம் ஜனங்கள் உங்களுடைய கிரியைகள் பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதா வந்து கனம் பண்ணுவாங்க. சோ இப்போ ஜனங்களுடைய கண் துறக்கல, அது கண்ணுக்கு தெரியற ராஜ்யத்துல கண் துறக்கும். பட் இப்போ நம்ம வெளிச்சம் வெளிப்படணும். இப்ப இந்த மாம்சிக்கமான ஜனங்களுக்கு என்ன தான் பார்ப்போம்னா மாம்சத்தின் காரியங்கள் தான் பார்ப்பாங்க. சோ கண்டிப்பா நம்ம தெரியும், நம்ம மாம்சத்துல ஒரு பெரிய போராட்டம், பெரிய போராட்டம். அப்போ சொன்ன பவுலுக்கு போராட்டம்னா நம்ம ஏமாத்திரம். அவர் என்ன விரும்புறாரு செய்யறதுக்கு அவர் செய்ய முடியல. சோ கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. நான் நினைக்கிறேன் நிறைய பேருடைய இருதயங்கள்ல கேள்விகள் இருக்கு இது தலைப்பு சம்பந்தமா, அதுக்கு பதிலே கிடைக்கல. இன்னும் சிலர் நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த அறிவுக்கு ஆழம் தெரியாதனால சாத்தான் அவங்கள வஞ்சகத்துல கொண்டு போயிருக்கிறாங்க. குட். உதாரணத்துக்கு சொன்னா ஒரு வசனம் இருக்குது, இது யாருக்கு நொந்து போக கூடாது. ஆனா நம்ம இது உண்மை ரொம்ப முக்கியமான விஷயம். இது சங்கீதம் 37 முதல் 25 பின்பு 21.
நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை.
21.
துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான்.
பாருங்க, கடன் விஷயத்துல கூட நம்ம நிறைய யோசிக்கணும். கடன் திருப்பி கொடுக்கணுமா? உலகத்துல திருப்பி கொடுக்கறது யோசிக்கிறது இல்ல. எவ்வளவு ஆழமா யோசிக்கிறோம் திருப்பி கொடுக்கிறதுக்கு. ஆனா நீதிமான் இருக்கிறதுக்கு, நம்முடைய பிதாவாக தேவனுக்கு கனம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம்? இது ஒரு யோசிக்க வேண்டியான விஷயம். இந்த வகையில சாத்தான் நிறைய வஞ்சகம் கொடுக்கறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட வசனம் படிக்கலன்னா ஒன்னும் புரியாது. இது இந்த சப்ஜெக்ட் மேல நம்ம, நீங்க சொல்ற மாதிரி, பிரதர் சொல்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் படிக்கணும். நிறைய கோணத்துல நம்ம இது பார்க்க வேண்டி இருக்கிறது. ரொம்ப ஆழமான ஒரு தலைப்பு. இது கண்டிப்பா இன்னைக்கு நம்ம முடிகிற மாதிரி இல்ல, வெறும் ஆரம்பிக்கிற மாதிரி தான். ஏன்னா அநேக விஷயங்கள் இருக்கு. வெறும் ஒரு சிந்திக்கிற ஒரு, எப்படி சொல்ல, விதை சிந்தனைகள் கொடுக்கலாம் இன்னைக்கு.
ஓகே, தேங்க்யூ பிரதர் குர்சினோ. அப்புறம் பிரதர் ஜோஷ்வா நீங்க சொல்லலாம். என்னன்னா இந்த தலைப்பின் முக்கியத்துவம் பற்றி மூன்று சகோதரர்கள் பேசியிருக்கிறாங்க. நீங்க இந்த தலைப்புல இருக்கிற பல்வேறு கோணங்கள், ஏன்னா பிரதரு பைனான்ஸ் டச் பண்றாரு, சில பிரதருங்க ஃபேமிலி சொசைட்டி டச் பண்றாங்க. நீங்க முடிஞ்சா இது ஒரு ஆர்டர் சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச சில 5-6 பல கோணங்களா இந்த தலைப்புல
சொல்லலாம். பொதுவா இன்றைக்கு நம்ம பாத அங்கங்கள் அப்படின்னாக்க தேவனுடைய ஒரு ஜனங்களாக இருக்கிறோம். இந்த ஒரு கடைசி காலங்களில் தேவனுடைய ஜனங்களாக அதுலயும் குறிப்பாக சொல்ல போனாக்கா ஒரு பரிசுத்தவன்களாக அப்படியெல்லாம் நம்மளை தேவன் அழைக்கிறார். அந்த வகையில் நம்ம ஒரு பரிசுத்தமான உடன்படிக்கைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அநேக சத்தியங்களையும் நம்ம கற்றுக்கொண்டு வரோம், உலகத்துக்கும் தெரியாது, அதே நேரத்தில் பேர் சபை மக்களுக்கும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைகள் பற்றி அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், அதை பற்றி அவங்க புரிந்து கொள்வதற்கு எந்த விதமான வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி எப்படி நம்ம வாழணும் அப்படின்றதுல பொதுவாக நிறைய பேருக்கு குழப்பங்களும் மற்றும் அதே நேரத்தில் இதை வந்து அநேக சமயங்களில் சத்தியத்தின்படி வாழ முடியாத ஒரு கஷ்ட சூழ்நிலை இருக்கு. ஸோ இதை பற்றி வந்து நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் மேக்சிமம் அப்ளை பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து அதுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியும், ஏன்னா நம்மளுடைய நோக்கம் ஒரு மிக மகத்தான ஒரு நோக்கத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எப்படின்னா அது எபிரேயர் 1:9 நம்ம பார்க்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா அங்கே தான் நம்ம படிக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சாயல் நம்ம வாங்குறோம். அது வேணும் வசனத்தில் வாசிக்கலாம்.
எபிரேயர் 1:9
நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும்.
அதனால அங்க நம்ம பாக்குறோம் நீர் நீதியை விரும்பிட்டீங்க அக்கிரமத்தை வெறுக்கிறீங்க, அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல். இந்த ஒரு சாயலுக்கு தான் நம்ம தேவன் நம்ம முன் குறிச்சிருக்கும் போது, அப்ப இந்த ஒரு சாயல் வாங்குறதுக்கு இந்த உலகம் நம்மளுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை சுத்தி தீமை பாவம் நிறைஞ்சிருக்குது. அதனால இந்த ஒரு சாதகமில்லாத சூழ்நிலைகள் மத்தியில நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி வாழ்றது அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான சத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். அதனாலதான் இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானதா நம்ம நினைக்கிறோம். அதுல குறிப்பா நடைமுறை வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நாம் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கு. அதுல குறிப்பாக சில பேர் முழு நேர தேவனுடைய சத்தியத்தின் முழு நேர ஊழியர்களாக இருக்கிறாங்க, அவங்க கூட இந்த உலகத்தோடு மற்ற எல்லா விஷயங்களோடு தொடர்பு வைக்கிறாங்க. அதே போல சில பேர் தங்களுடைய வேலை நிமித்தமாக பிரைவேட் கவர்மெண்ட் இது போன்ற இன்னும் பல வேலைகள் மத்தியில இந்த உலகத்துக்குள்ள போயிட்டு நம்ம வரோம். பொதுவா ஜென்ரலா நம்மளுடைய ஒரு நிலைமை என்னன்னா, பிரதர் ஆபேல சொன்ன மாதிரி நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது வந்து நம்மளுடைய பைபிள் கிளாஸஸ் அப்போ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, சகோதரர்கள் கூட இருக்கிறது, அதே போல சத்தியங்களை கற்றுக்கொள்றது, அப்போ அந்த டைம்ல நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த வாரம் முடிஞ்சு அடுத்த நாள் நம்ம உலகத்துக்குள்ள போகும்போது அது முற்றிலும் முழுக்க நம்மளுக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலைமைக்குள்ள நம்ம போயிட்டு வரது நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா கொடுக்குது. அதனால இந்த ஒரு எல்லா வகையிலும் பண விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது சமுதாய ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இன்னும் நம்மளுடைய எல்லா அனுபவங்களுமே இந்த உலகத்துக்குள்ள போயிட்டு வரணும். அப்ப இதை பத்தின ஒரு தெளிவான ஒரு சத்தியங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அது தெரியாத பட்சத்துல நம்ம அதை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, சத்தியம் மாத்திர கேட்டு இருந்திருந்தோம்னா வாழ்க்கையில நம்ம அதை எப்படி பயன்படுத்தி நடக்கிறதுன்றதை பத்தி தெரியாது, நம்ம அடைய வேண்டிய இலக்கு போய் நம்ம ரீச் ஆக முடியாது அப்படின்றது. அதனால இதை பத்தி நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாக்கா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்குன்றது என்னுடைய கருத்து.
ஓகே, தேங்க்யூ. முதல் க்வெஸ்சன்ஸ்க்கு 4 சகோதரர்கள் நீங்க உங்களுடைய தரப்பு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்திருக்கிற கருத்துக்களை விசேஷமா குர்சினோ சில வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, அநேக சகோதரர்கள் சகோதரிகளுக்குள்ள இது போன்ற கேள்விகள் இருக்கு அவங்க மனசுல. உண்மையிலேயே அது ஒரு நியாயம். அந்த மாதிரி கேள்விகள் தேவன் நிச்சயம் அதை வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா இருதயத்தில் இருக்கிறவரையே தெரியாது, வெளியில வந்து டிஸ்கஸ் ஆகும் போது அது நடைமுறை வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையா மாறுவதற்கு உதவி செய்யும். பட் நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது இன்னும் கூட நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் வரும்போது அந்த க்வெஸ்சன்ஸ் நீங்க புரிஞ்சுட்டு அந்த க்வெஸ்சன்ஸுக்குரிய பதில் மாத்திரம் ரொம்ப ஷார்ட்டா சொன்னீங்கன்னா நிறைய நம்ம ஸ்டடி பண்ணுவதற்கு டிஸ்கஸ் பண்ணுவதற்கு அது உதவியாயிருக்கும். நீங்க சொன்ன விஷயத்திலிருந்து நான் புரிந்து கொண்ட காரியம் நான் சொல்ல விரும்புறோம் என்னன்னா, தேவனுடைய சத்தியங்கள் கற்கணும், அந்த சத்தியங்கள் இந்த சுவிசேஷ யுகம் முழுமையான சபைக்குரியதா இருந்துட்டாலும் சில விஷயங்கள் ஸ்பெஷலா அந்தந்த காலப்பகுதிக்கே உரியவர்களுக்கு உரியது. அப்ப அந்தந்த காலத்திற்குரியவங்க அந்த விஷயத்தை தெளிவா அறிஞ்சாதான் அதற்குரிய வாழ்க்கையை அவங்க வாழ முடியும். அதுக்கு உதாரணமா நீங்க சொன்ன வார்த்தையிலிருந்து ரெண்டு வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா சொல்ல விரும்புறோம். முதலாவது வசனம் நீதிமொழிகள்ல 2:6. அப்புறம் நீதிமொழிகள் 2:6 ரீட் பண்ணு. கர்த்தர் ஞானம் தராரு, அவர் வாயிலிருந்து அறிவு புத்தி வரும். ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் யோவான் 6:45 ஒரு தீர்க்க தரிசனம் அங்க கோட் பண்ணப்படுது. யோவான் 6:45
எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான்.
ஆமா, இந்த வார்த்தை பாருங்க, நம்ம கவனிக்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ் இது. பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். இந்த வார்த்தை ரொம்ப அருமையா நம்ம எடுத்துக்கலாம். கர்த்தரோடு ஐக்கியமாவதற்கு, நிறைவுக்குள் போவதற்கு பிதா கிட்ட கேட்டு கற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய கேள்விகள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை பற்றிய விஷயம். எனவே இதுதான் நம்ம க்ளோஸ் பண்ணலாம் முதலாவது செக்ஷன்ல. இந்த செக்ஷன்ல கூட இது ஒரு ஆரம்பமான கேள்வி. இதுல பல்வேறு கோணம் இருக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல. அந்த கோணங்கள் பிரதர் குர்சினோ அவர் ஃபைனான்ஸ் பத்தி சொல்றாரு. பிரதர் வேளாங்கண்ணி இந்த உலகத்துல சமுதாயத்துல நம்ம வைக்கக்கூடிய தொடர்புகள் பத்தி, பிரதர் ஜோஷ்வா சொல்றீங்க நீங்க வேலை நிலைகள் பற்றி, மற்றும் பிரதர் ஆபேல் கூட சொல்றாங்க இந்த உலகத்தோடு நம்ம வைக்கிற தொடர்புகள் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி தன்மையை அது காட்டும் என்று சொல்லி. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு டாபிக்கா நம்ம தாராளமா எடுக்கலாம். அதுல முதலாவது டாபிக் சொசைட்டி இருக்கலாம், சமுதாயம். ஒரு புது சிருஷ்டியா கடைசி கால பாத அங்கங்களாக சமுதாயத்துக்கிட்ட அவங்க வைக்கக்கூடிய தொடர்புகள், அந்த தொடர்புகள்ல அவங்க எப்படி இருக்கணும். சமுதாயம்னா நீங்களே நம்ம எல்லாருமே அதை டிஸ்கஸ் கொண்டு போலாம். சமுதாயம் சொசைட்டி என்ற வார்த்தைக்குள்ள எந்தெந்த காரியங்கள் அடங்கும்? சொசைட்டி அப்படின்ற வார்த்தைக்குள்ள பிரதர் குர்சினோ நீங்க சொல்லலாம், சொசைட்டி என்ற வார்த்தைக்குள்ள எந்தெந்த காரியங்கள் அடையும்? ஜாப், ஃபேமிலி, என்ன ஏதாவது?
சமுதாயம் சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்களா, நம்மளுடைய காலை 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் அந்த சம்பந்தம் வைக்கிறோம் உலகத்துக்கிட்ட, அதுதான் சமுதாயம் தான் சொல்லலாம். அப்போ அந்த வேலை, அந்த வேலை சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் சமுதாயம். சோ இந்த சமுதாயத்தோடு இருக்கிற தொடர்பு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களா? நீங்க கேட்கலாம்.
நான் இப்ப ஒன்லி ஃபார் அந்த சொசைட்டின்ற வேர்ட்ஸுக்குரிய டிஃபரன்ஸ் அல்லது ரெஃபரன்ஸ் தான் நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ கேள்வி போலாம். சமுதாயம் பற்றி சொல்லும் போது காலை 9 to 5 ஒரு ஜாப் நிலையில பிரதர் குர்சினோ சொல்றாங்க, பிரதர் வேளாங்கண்ணி நீங்க இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வெறும் ஜாப் மாத்திரம் இல்ல, காலையில எந்திரிச்சோன்னா பக்கத்து வீடு இருக்கிறாங்க, அது கூட நமக்கு ஒரு சமுதாயம் தான். எனவே இந்த சமுதாயம் என்று சொல்லும் போது இன்னும் அதுல கோணங்கள் எதாவது சமுதாயம் என்று நம்ம குறிப்பிடலாம்.
தொழில் செய்யற இடம் அது சகோதரர் சொல்லியிருக்கிறாரு,
வேலை நிறுவனங்கள்,
அப்புறம் நண்பர்கள், உலகத்தினுடைய நண்பர்கள், அப்புறமா அதாவது உலகத்தினுடைய நண்பர்கள்னா உடன்படிக்கைக்கு முன்பாக இருந்த நண்பர்கள் அவங்களை நம்ம சொல்லலாம். அப்புறம் நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல தனிப்பட்ட முறையில் தொழிலுங்கும் போது அது எல்லாமே அடங்கிறது, அது எந்த வகையாக நிலையாக இருந்துட்டாலும் சரி. அப்புறம் சுற்றி அக்கம் பக்கத்து வீட்டார்கள், நம்ம அனுதினம் சந்திக்கிற மனுஷர், இவங்களை நம்ம சொல்லலாம்.
கரெக்ட், அது சமுதாயம் என்று சொல்லும் போது நம்ம பக்கத்து வீடு கூட ஒரு சமுதாயம், வேலை செய்யற இடம், படிக்க போகிற இடம், ட்ரூத் அறியாத ஜனங்கள் அவங்களோட நிச்சயம் ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்ற ரீதியில நமக்கு எந்தெந்த சூழல் அமையுது அதையெல்லாம் நம்ம சமுதாயம் சொல்லலாம். ஒரு ரேஷன் கடை சொல்லிட்டா கூட அது கூட ஒரு சமுதாயம் தான். எலெக்ஷன் வருது, உலகத்துல ஓட் பண்ண போறோம், அது கூட ஒரு சமுதாயத்துல நம்ம செய்கிற ஒரு செயல். ஓகே, அப்போ நம்ம பாக்குறோம். இப்போ டைரக்டா கேள்வி கேட்கலாம். பிரதர் ஆபேல், நீங்க இந்த கேள்விக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கொடுக்கலாம். சமுதாயத்துக்கு அடுத்த தொடர்புகளில் மற்றும் வேலை துறைகளில் ஒரு பாத அங்கம் அவர் எப்படி இருக்கணும்? சமுதாயத்தில் மற்றும் விசேஷமா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு நியூ கிரியேஷன், விசேஷமா பாத அங்கங்கள் வாய்ப்பில் இருக்கிற நியூ கிரியேஷன் அவர் எப்படி இருக்கணும், ஒரு பரிசுத்தவானம், இது பத்தி நீங்க சொல்லுங்க.
நம்ம வாழக்கூடிய இடமெல்லாம் பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் வாழ்றோம், பொதுவாக பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஸ், அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டில் இல்ல வேலையில் இல்ல கவர்மெண்ட்ல ஏதோ விஷயத்தில் வாழ்றோம். எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம தனியா போய் நம்ம ஒரு புதிய கொள்கையை ஆரம்பிக்க முடியாது, நம்ம அங்கதான் இருக்க வேண்டும், வேற வழி இல்லை. ஆனா அங்க பிரிஞ்சு இருக்கலாம். எப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் வந்து பாத்தீங்கன்னா சில இன்சூரன்ஸ் இல்ல சில ட்ரஸ்ட் சில சங்கங்கள் இருக்கு. இது வந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு சங்கத்தில் இல்லை ஏதோ ஒரு ட்ரஸ்ட்ல ஏதோ இன்சூரன்ஸ்ல ஏதோ ஒரு இது வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு ரிலேஷன் கூட ஒரு அதிகமா ஒரு ரிலேஷன் கூட அதிகமா இருப்பாங்க பாக்குறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமா இருப்பாங்க பாக்குறோம். ஆனா இப்ப ஒரு புது சிருஷ்டியான சோர சோரிகள் இந்த விதத்துல அதிகமாக நம்ம நேரம் செலுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ட்ரஸ்ட் எடுத்துக்கலாம். ட்ரஸ்ட் என்ற ஒரு பொருளை பாத்தீங்கன்னா பொதுவா இந்த உலகத்துல வந்து ட்ரஸ்டே நம்பி இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு லாபத்துக்காக அந்த ட்ரஸ்ட் உருவாக்கியிருப்பாங்க அமைப்பு. இந்த அமைப்புகளை உருவாக்கிக்கிற பொதுவா சில கம்பெனிஸ் ஆகட்டும் இல்ல பல விதமான சேர்ந்தவர்கள் அவங்க, நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்துல அவங்க வந்து இந்த விஷயம் செய்வாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா லாபத்துக்காக செய்வாங்க, மற்றும் மனிதனுடைய உதவியை செஞ்சுட்டு இருப்பாங்க பாக்குறோம். ஆனால் இந்த விதத்துல நம்ம போய் அங்க வந்து உள்ள போய் சேர முடியாது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம போய் அந்த இடத்துல சேரும் போது அங்க என்ன சில மீட்டிங்ஸ் போக வேண்டியதா இருக்கும், மற்றும் நம்மளுடைய நேரத்தை வந்து அதுல செலவழிக்க முடியதா இருக்கும். சோ இந்த மாதிரி சில சிக்கல்ல மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதனால என்ன செய்யலாம்னு பார்க்கும் போது, முக்கியமா இந்த சமுதாயத்துக்கு அடுத்த விஷயத்துல முதலாவது நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு சங்கத்துக்குள்ள இருந்து நம்ம விலக்கி நிற்பது ரொம்ப அவசியம். ஏன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சங்கமும் அமைப்பும் இது தேவனால உண்டாவதுல ஃபர்ஸ்ட் பாக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்கிறோம்னா, இந்த ஒரு சமுதாயத்துல நம்ம உள்ள என்ட்ரி ஆகும் போது அங்க நடக்குது நம்மளுடைய நேரங்கள் வேஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்குதுன்னா, இந்த ட்ரஸ்ட்ல போய் சேர்ந்தா நாளைக்கு என்ன பாதுகாக்கும், சோ என்ன காப்பாத்தும் மாதிரி நம்பிக்கை இருக்கும். அப்படி நம்ம போய் சேரும் போது நமக்கு என்ன ஆரம்பம் பாத்தீங்கன்னா, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை நம்மளுக்கு கம்மியாயி, சோ அங்க என்ன ஆரம்பம் பாத்தீங்கன்னா, முக்கியமாக நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் அந்த ட்ரஸ்ட் மேல இல்ல ஒரு சங்கத்து மேல போயிடும். அவங்களுடைய நேரம் எல்லாமே அந்த இடத்துல போய் சேர வேண்டியதா இருக்கும், சண்டையாகும் தெரியும், போராட்டம் நடக்கும், ரொம்ப யோசனைகள் வந்துடும் பார்க்கும். சோ இது ஒரு பார்வையில சமுதாயத்தை பார்க்கிறோம். சோ இன்னும் குடும்பத்தினர் குடும்பம் இல்லைன்னா ரிலேஷன்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ்,
அந்த குடும்பம் ரிலேஷன்ஸ் அதோட தனி.
ஓகே, அப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேலை. சோ வேலையில நீங்க பார்க்கும் போது, நம்ம வேலைக்குள்ள கண்டிப்பா போய் ஆகணும். ஆனா எப்படி அங்க இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போகும்போது உலகத்துல வந்து ஒரு நீதி கரெக்டா கத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒரு இஷ்டம் போல ஒரு டைம் ஃபாலோ பண்ணா உள்ள போவாங்க வெளியே வருவாங்க. சோ அடிக்கடி பாத்தீங்கன்னா, அந்த எஜமான் சொல்ற வார்த்தையை கீழ்படி மாட்டாங்க, வேற விஷயம்லாம் பேசுவாங்க. ஆனா ரோமர்ல நமக்கு வசனம் எப்படி பாத்தீங்கன்னா, நம்ம வசனம் வாசிக்கும் போது ரோமர் 13 அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் போது,
ரோமர் 13 அதிகாரம் முதல் 2 வசனம்,
நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும்,
ரோமர் 13 அதிகாரம்,
எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது.
அடுத்த ஒரு வசனம் கொலேசியர் 3 அதிகாரம் 22 வசனம், மத்தம் 23 வசனம், கொலேசியர் 3 அதிகாரம் 22-23.
வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்பிகளாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள்.
பொதுவா உலகத்தார் நீங்க பார்க்கும் போது, எஜமா இருக்கும் போது ஒரு வேலை செய்வாங்க, எஜமா இல்லாத போது ஒரு வேலை செய்துருவாங்க. சோ எஜமா இருக்கும் போது பணத்துல வந்து நம்பிக்கை, பொதுவா ஒரு வேலை செய்யும் போது நம்பிக்கைனா இருக்கிற மாதிரி தெரியுவாங்க. ஆனா அங்க போன பின்பு அவங்க வேற மாதிரி ஆக்டிங் பண்ணுவோம் பாக்கணும். ஆனா நமக்கு ஒரு எஜமா இருக்காரு பரலோகத்துல, பிதாவுக்கு தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு எஜமா இருக்காரு. ஆனா அவர் பாக்குறாருன்னு சொல்லி, நம்ம எந்த வேலையில இருந்தாலும், சின்ன வேலையில இருந்தாலும் பெரிய வேலையில இருந்தாலும், நம்ம ஒரு டைம் பிக்கப் பண்றது, மற்றும் நமக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அதுல ஒரு உண்மையா இருந்தா நம்ம காட்டும் போது, அந்த வேலையை சேர்ந்த ஜனங்களுக்குள்ள ஒரு மாதிரியா நம்ம காட்டுவோம். சோ டைம்குள்ள, மற்றும் சொன்ன வார்த்தையின்படி, மற்றும் நம்ம ஏதோ ஒரு மோசம் செய்யாதபடி அங்க வாழ்ந்தோம்னா, சோ இது ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையா இருக்கும் நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம அங்கதான் அதிகமா நேரம் செலவு பண்றோம், மற்றும் ட்ரஸ்ட்ல போய் சேராதபடி நம்ம ஜாகிரதை இருக்கணும் பாக்குறோம்.
நீங்க அருமையான சில விஷயம் சொல்லிருக்கீங்க. இந்த உலக நிறுவனங்கள், சமுதாயத்தில் இருக்கிற நிறுவனங்கள்ல ஒரு புது சிருஷ்டி அவங்க ஐக்கியம் வைக்க வேண்டாம், பச்சனா அவங்களுடைய உடன்படிக்கையினுடைய நேரங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க சொல்றீங்க. சரி, இப்ப நீங்க பேசின சில விஷயத்த பிரதர் குர்சினோ அவர்கள்கிட்ட நான் டிரான்ஸ்பர் பண்றேன். என்னன்னா, வேலை பார்க்கிற ஒரு புது சிருஷ்டி அந்த ஆபீஸுக்கு போற டைம் பத்தி சொல்றாரு பிரதர் ஆபேல் சொல்லியிருக்கிறார் பாயிண்ட். அப்புறம் அவர் அங்க செய்யக்கூடிய வேலையின் தன்மை, அந்த ஓனர் இருக்கும்போது ஒரு மாதிரி, ஓனர் இல்லாதப்போ ஒரு மாதிரி செய்யறாங்க. இந்த காரியத்தை ஸ்பிரிச்சுவலோட சம்பந்தப்படுத்தி நீங்க ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? டைமிங்க்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா புது சிருஷ்டி விஷயத்துல?
முத்து, நான் யோசிச்சிருந்தேன் ஒரு சம்பந்தமான விஷயம், அதாவது ஆபீஸ் காரியம் பேசும்போது நான் ஆக்சுவலி இந்த கேள்விக்கு ஆபீஸ் சூழ்நிலையில ரெண்டு விஷயம் பத்தி பேச விரும்புறேன்.
சொல்லுங்க.
இப்ப தெரியும் நம்ம ரொம்ப ஒரு பொல்லாத உலகத்துல வாழ்வீங்கிறோம். நம்ம சகோதரர்கள் வந்து அந்த மாதிரி இருக்க பொல்லாத உலகத்துல தான் வேலை போய் செய்யணும். இப்ப இந்த வேலை செய்யும் போதெல்லாம் இந்த உலகத்துல நேர்மை, உண்மை இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து வெறும் பேர்ல தான் இருக்குது. உண்மையா காட்டா டேஞ்சர். சோ இந்த குணங்கள் வந்து பார்க்கும்போது உலகத்துல ஸ்பெஷலி பிரதர்ஸ் வந்து கவர்மெண்ட் வேலை செய்யும்போது டெய்லி ஒரு பெரிய ஒரு சோதனைனா லஞ்சம், பிரைப், பணம் கொடுக்குவாங்க வேலை செய்யறதுக்கு. இப்போ இது சம்பந்தமா நான் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பஞ்சாப்ல. நம்ம பஞ்சாப் பரிசுத்தவான்கள் மத்தியில ஒரு சகோதரர் இப்பதான் போலீஸ்ல போய் சேர்ந்துட்டாரு. தெரியும்ல நம்ம போலீஸ்கார் எப்படி இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாடு மாற்றம் இல்ல எல்லா பக்கம். சோ அவர் ஒரு டீம்ல இருக்கிறாரு. சோ அந்த டீம்ல இருக்கும்போது இப்போ லஞ்சம் வாங்குறது சர்வசாதாரணமான காரியம். நம்ம சகோதரர் மாத்திரமா அவருடைய மனசுல, மனசாட்சியில ஒரு பெரிய கலக்கம். இப்ப அவர் வாங்கலன்னா, அவர் பர்சனல் வாங்கலன்னா பரவாயில்ல, ஆனா டீம்ல இருந்துட்டு டீம்ல வாங்கலன்னா பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்ல, இந்த போலீஸ்ல எப்படி இருக்கிறனா மேல இருக்கிற ஆபீசரு ஒரு அமௌண்ட் சொல்வாரு, இவங்க டார்கெட் வச்சு கொடுக்கணும். இப்ப என்ன பண்ணோம், இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் போய் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், புது சிருஷ்டியுடைய உதாரணம் காட்டணும். அவர் பாவம், அவர் மண்டை காஞ்சிச்சு, என்கிட்ட வந்து கேட்கிறார் என்ன பண்ணும் இது பிரதர், இது என்ன செய்யணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, சரி பிரதர், நான் வந்து அவங்க அவங்க கொடுக்கறாங்க பிரதர், நான் கேட்கல, அவங்க கொடுக்கறாங்க ஒரு 200 ரூபாய். அது 200 ரூபாய் வந்து நம்ம எடுத்து இவங்கக்கிட்ட கொடுத்துடலாமா, அதாவது டீம் மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்துடலாமா, என்ன செய்யணும், எப்படி செய்யணும் பாரு. ரொம்ப கஷ்டமான சந்தர்ப்பம், கஷ்டமான சந்தர்ப்பம். இது நம்ம புது சிருஷ்டி சகோதரர் அங்கே பஞ்சாப்ல தான் இங்க நம்ம பாக்குறோம். சரி, இந்த லஞ்சம் பத்தி என்ன நம்ம யோசிக்கணும், இந்த லஞ்சம் பத்தி வசனம் என்ன சொல்லுது. எனக்கு வசனம்ல இருந்து நம்மளுக்கு ஒலி கிடைக்கும். சில வசனங்கள் கொஞ்சம் தியானிக்கலாம். முதல் சங்கீதம் 26:9.
என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்.
சங்கீதம் வசனம் 9:10-11. சரி, இன்னொன்னு ஏசாயா 33:15.
நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி,
கைகள் உதறி, ஐயோ நான் எடுக்கிறதுல இந்த அமௌண்ட், இது ரொம்ப கஷ்டமான காரியம். சரி, இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் கூட ரொம்ப முக்கியமான, நம்ம மத்தியில பொய் பேசுது, லீவ் வேணும், கன்வென்ஷன் வரணும். எத்தனை பேர் இந்த கன்வென்ஷனுக்கு வரும்போது நம்ம பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்கு, மாமா செத்துக்கிறாரு, தாத்தா வந்து சாவு மாதிரி இருக்கிறது, இப்படித்தான் சொல்லித்தான் வராங்க கன்வென்ஷனுக்கு. இது ஏன்பா இப்படி சொல்றீங்களே கேட்டா, இல்ல ஆபிரகாம் ராகப், சரி நம்ம நல்ல காரியத்துக்கு தான் நம்ம நல்ல பொய் சொல்லுகிறோம், நல்ல பொய்
வெள்ளை பொய்,
வெள்ளை பொய்ய செகுப்பு வைக்கலாம். பாருங்க இது ஆக்சுவலியா நடக்குது, ஆக்சுவலியா நடக்குது, டெய்லி நடக்குது கூட நம்ம சகோதர மத்தியில். சரி இதுக்கு என்ன பண்ணோம், இது எப்படி நம்ம இதை பார்க்கணும்? இப்போ ஆபிரகாம் பண்ணாரு, ராகா பண்ணாங்க, சோ நாங்க பண்ணலாமா? இதுக்கு ஆன்சர் என்னன்னா, ஆபிரகாம் ராகா இந்த மாதிரி அழைப்புக்கு அழைக்கப்படவே இல்லை. ஆபிரகாம் ராகாபுக்கு இந்த மாதிரி இருக்கிற குவாலிட்டி தேவன் எதிர்பார்க்கல. நம்மளுடைய குவாலிட்டி என்னன்னா, சகோதரர் ஜோஷுவா சொன்னார் இப்போ அந்த வசனம் ஹெப்ரியர் 1:9, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கணும். நீதி விரும்புவது ரொம்ப ஈஸி, அக்கிரமம் கண்டுபிடிக்கலாம் ஈஸி, புரிஞ்சிக்கலாம் ஈஸி, அவாய்ட் பண்றதுக்கு ஈஸி, வெறுக்குது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வெறுத்துட்டா பாதிக்கப்படும் மற்றவருக்கு மேல, ஆனா அது வெறுப்பு காட்டணும் ஜனங்கள் மேல இல்ல, பாவிகள் மேல இல்ல, பாவம் மேல. இது நம்ம 1,44,000 கத்துக்க வேண்டியான இருக்கிற குணம் இல்ல பிரதர். நான் இப்படி பண்ண சொன்னா நம்ம கன்வென்ஷனுக்கே வர முடியாது. இல்ல நீ வேலையை விட்டுரு, அந்த வேலையே வேண்டாம். தேவன் வந்து இது வேலை தான் நீ இருக்கணும் சாகர வரைக்கும் சொல்ல. பாருங்க வசனம் என்ன சொல்லுது, ஹெப்ரியர் 13:5 என்ன சொல்லுது பாருங்க, அவரு உன்னை விட்டு விலகிறதும் இல்ல, கையை விடுவதும் இல்ல. சோ வேற வேலை கொடுத்துருவாரு, ஆனா உங்ககிட்ட தைரியம் இருக்கா இந்த வேலை விட்டுறதுக்கு? அது அது வேணும். அது இந்த ருசித் பாப்போம் தேவன் எப்படி இந்த பொய்யின் சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுதலை பண்ணுவாரு.
பேசின விஷயங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல், பிராக்டிக்கலா திங்க் பண்ணும் போது. ஏன்னா உங்ககிட்ட ரொம்ப சின்ன விஷயத்தா கொடுத்தோம், நீங்க ரொம்ப பெரிய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. வேலை பார்க்கிற ஒரு புது சிருஷ்டி, வேலையில அவர் போக வேண்டிய நேரம், அந்த வேலையில அவர் காண்பிக்கக்கூடிய ஒழுங்கு, இதுதான் கேட்டோம். பட் நீங்க இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃப், இந்த லஞ்சம் வாங்குற விஷயத்துல அவங்களுக்கு வர பிரச்சனைகள் சொல்லிட்டீங்க. பட் நீங்க அந்த முடிவு சொன்னா நல்லா இருக்கும். அந்த பஞ்சாப் பிரதர், அந்த போலீஸ் பிரதர் கடைசியில் என்ன முடிவு எடுத்தார்?
அவருடைய முடிவு என்னன்னா, அவர் நார்மல் டியூட்டில இருந்து கம்ப்யூட்டர் ரூம் டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு ட்ரை பண்றாரு. ஏன்னா கம்ப்யூட்டர் ரூம்ல போனா இந்த லஞ்சம் வாங்குறது ரொம்ப
கம்மி. மேல் அதிகாரி சொன்ன அமௌண்ட் வாங்கி கொடுத்தாரா?
அழுது அழுது கொத்துட்டு.
இந்த விஷயத்துல உங்க மூணு பேர்த்த கூட ஒரு அனுபவசாலி இருக்கிறாரு ஜோஷுவா. அவரு இப்ப கூட தேவனுடைய வேலையும் பாக்குறாரு, சமுதாயத்தில கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எனவே இந்த வேலைகளுக்கு எடுத்த விஷயத்துல ஒரு பாத அங்கங்களுக்குரிய வாய்ப்பில் இருக்கிற ஒரு சகோதரரா, வெறும் வார்த்தைகள் மாத்திரம் இல்ல வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பா ஜோஷுவா பிரதரால் உங்களால் சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். எனவே நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு பாத அங்கம் வேலைகளுக்கு எடுத்த விஷயத்துல, அது பிரைவேட்டா இருக்கட்டும் கவர்மெண்டா இருக்கட்டும், அவங்க எப்படி இருக்கணும்? நேரம் கடைபிடிக்கிறதுல, வேலையை தரமா செய்யறதுல எப்படி இருக்கணும்?
இந்த ஒரு சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம சாதாரணமா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சமுதாயம் ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு, ஒரு உறுதியான ஒரு அமைப்பு. ஏன்னா நான்கு அமைப்புகள்ல இது ரொம்ப முக்கியமானது. ஆனா அநீதி அநியாயம் நிறைஞ்ச ஒரு அமைப்பு, குறிப்பாக சுயநலத்தின் அடிப்படையில் அடித்தளத்தில் இருக்குது இந்த அமைப்பு. இந்த அமைப்பு ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்குது. இதை எதிர்த்து போராடி இதில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்றோம், பேசலாம், சத்தியங்கள் தெரியலாம், ஆனா நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர்றதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். அதுவும் அனுபவமிக்க சகோதரனர் சொல்லிட்டாரு. அதனால உண்மையிலேயே நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல சரியா இருக்கணும், ஆனா முடியறதில்ல. ஏன்னா நம்ம கூட நிறைய நேரங்களில் 7 டியூட்டிக்கு 8 தான் போய் சேரும். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு டிஸ்கஷன் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. ஆனா சில நேரங்களில் வந்து நம்மளுடைய ஆபீசர்ஸ் அல்லது வந்து நம்முடைய தலைவர்கள் ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது ஒரு சலுகை பண்ணாங்கன்னா, சரி நீ கொஞ்சம் லேட்டா வந்தா பரவாயில்ல, ஆனா நீ லேட்டா வர்ற நேரத்தை நீ மற்றபடி இங்கே இருந்து நீ வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில், அந்த மாதிரி ஒரு வேலை நம்ம எக்ஸ்ட்ரா கூட ஒர்க் பண்ணி தரலாம். அது என்னுடைய கருத்து, நீ சகோதரர்கள் அதுக்கு முடிவு சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய விஷயம் நம்ம சொந்தமா ஒரு கருத்து வச்சு அதுதான் நீதி நியாயம் நம்ம நினைப்போம். பொதுவாக பங்க்சுவாலிட்டி அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஒரு ஒவ்வொரு பரிசுத்தவங்களுடைய விஷயத்துல. அப்போஸ்தலர் பவுல் இதுக்கு ஒரு வசனம் ரொம்ப கிளீனா கொடுக்கிறாரு. அது ரோமர் 13:8 நம்ம பார்க்கிறோம். அது இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு, தமிழ்ல கூட நம்ம வாசிக்கலாம்.
ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள்.
ஒரு நிமிஷம் இருங்க. ரோமர் 12:17 மன்னிக்கணும், ரோமர் 12:17.
ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள்.
ஆமா, எல்லா மனுஷருக்கும், நம்ம உலகத்தின் ஜனங்களுக்கிட்ட கூட கொஞ்சம் யோக்கியமான, அதாவது நல்ல சாட்சி நம்ம வாங்கணும் கண்டிப்பா. ஏன்னா நம்மளை சுத்தி நம்ம கூட ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா, 10 பேர்ல நம்ம ஒருத்தர் ஒரு வேலை ஒரு புது சிருஷ்டி இருந்தோம்னா, மற்ற 9 பேர் உலகத்தின் ஆவியில் இருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்தின் ஆவி உள்ளவர்கள் வந்து யோசனை, அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய விருப்பம் எல்லாமே வேற. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய விருப்பம், யோசனை, எண்ணம் எல்லாமே வேறையா இருக்கு. ஆனா நம்மளும் நம்மளுடைய சர்வைவலுக்காக வேலை செய்யறோம், அவங்களும் அதே மாதிரி வேலை செய்யறாங்க. ஆனா இவங்கள் மத்தியில் நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா காமிச்சேதாகணும். ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் அந்த விஷயத்த சொல்றாரு. நீங்க அது இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருந்தா இங்கிலீஷ் பைபிள்ல கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும். ரோமர் 12:17 ப்ரொவைட் திங்ஸ் ஆனஸ்ட் இன் தி சைட் ஆஃப் ஆல் மென்,
ரீபே நோ ஈவில் ஃபார் ஈவில் பட் டேக் தாட் ஃபார் வாட் இஸ் நோபல் இன் தி சைட் ஆஃப் ஆல்.
தேங்க்யூ. அங்க நம்ம பாக்குறோம் ப்ரொவைட் திங்ஸ் ஆனஸ்ட், அதான் ரொம்ப முக்கியம். நம்ம நேர்மையா நடக்கணும்ன்றது, யோக்கியமானவைகளை செய்யணுன்றது ரொம்ப நம்ம மேல விழுந்த கடமையா இருக்குது. இப்போ மேக்சிமம் நம்ம அது மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ஏன்னா மற்றபடி நம்முடைய வேலை விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எவ்வளவு கரப்ஷன்ஸ் இருக்குது. பொதுவா எல்லா ஒரு ஆபீசஸ் மட்டும் இல்லை, பிசினஸ்ல கூட நம்ம எடுக்கலாம். சில பேர் பிசினஸ் செய்யறாங்க, சில பேர் வேலைக்கு போறாரு, சில பேர் பிரைவேட்ல வேலைக்கு போறாரு, சில பேர் வந்து சிறு சிறு தொழில்கள் செய்யறாங்க, அப்புறம் சில பேர் கவர்மெண்ட் பப்ளிக் செய்யறாங்க போறாங்க. ஆனாலும் கூட வந்து நம்ம உலகத்தின் மத்தியில் கூட ஒரு கண்டிப்பா சாட்சி வாங்கணும். அந்த உலகத்தின் மத்தியில்ன்றது குறிப்பா நம்ம கூட வேலை செய்யறவங்க மத்தியில், இவர் வித்தியாசமாக்குறாரு நம்ம மாதிரி இல்ல அப்படிங்கிற ஒரு சாட்சி கண்டிப்பா நம்ம வாங்கணும்ன்றது. இந்த ஒரு வேலை செயல்பாடுகளை பொறுத்தளவு நம்ம உண்மையா இருக்கிறது ரொம்ப நன்மையான ஒரு காரியமாக தான் இருக்கும் கண்டிப்பா. அதுக்கு இது எதிரடியாக எந்த விதமான முடிவுகள் வந்தாலும் கூட நம்ம அதை எதிர்த்து நிக்க வேண்டியது நம்மளுடைய, என்ன லாஸ்னா கூட பரவாயில்ல கண்டிப்பா அதை நம்ம எதிர்த்து நிக்கணும். அதுக்காக அதுதான் நம்மளுக்கு முன்பாக வைக்கப்பட்டுக்கிற சோதனை கூட. இதை பத்தி நம்முடைய கர்த்தராக இயேசு கூட சொல்லிட்டாரு, நீங்க தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்க, ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துங்கன்ற விஷயத்தில் அவர் ரொம்ப நேர்மையா சொல்லிக்கிறார். அப்ப நம்முடைய தலை அப்படி இருக்கும்போது நம்ம கூட இந்த உலகத்தில் அப்படித்தான் இருக்கணும். அதனால ரோமர்ல அப்போஸ்தலர் பவுல் கூட எபேசியர்ல ஒரு வசனம் பகுதியில் நம்ம படிக்கலாம். அது வேணா நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக காமிக்கலாம். எபேசியர் 6:5-9.
வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள்.
அப்போ இந்த ஒரு வசன பகுதிக்கு விளக்கமாக பிரதர் ரிசல் அவங்க கொடுத்துருக்காங்க. ரீபென்ஸ் நம்பர் 22:14 நம்ம பாக்குறோம். அதுல ரொம்ப தெளிவா அந்த விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒருவேளை வந்து நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் அதுல வந்து ஒருவேளை நம்ம சகோதரர்கிட்ட வேலை செஞ்சாலோ இன்னும் கூட நம்ம ரொம்ப அதிகமாக உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிரதர் கொடுத்திருப்பாரு. சோ அந்த வகையில நம்ம நேர்மையான ஒரு ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு.
இந்த சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஜோஷ்வா உங்களுடைய அனுபவத்தில இருந்து கூட நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. பட் இந்த டைமிங் விஷயம் வேலை பார்க்கிற இடத்துல ஒர்க்கினுடைய தரம் அது பற்றி நமக்கு கூட ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஏன்னா நீங்க சில அனுபவங்கள் சொல்றீங்க, பட் ஒரு முடிவா ஒரு புது சிருஷ்டி எப்படி இருக்கலாம்? ஏன்னா நம்ம இப்ப பேசுற விஷயங்கள் பெரிய ஒரு பரிசுத்தவான்களுடைய பார்வைக்கு கீழே இருக்கு. எப்படி இருக்கலாம் எடுத்துட்டா எனக்கு சில எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கு. என்னன்னா இன்னைக்கு நம்ம ஒரு உண்மையான புது சிருஷ்டி இல்ல உண்மையான கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டா நம்மளோட தொடர்பு உள்ள ஒரு பேரளவிலான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்தில் இவங்க பற்றி சொல்லிட்டா கர்த்தர் இயேசு மலை பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். மேத்யூ 5:20 சொன்னார், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதி காட்டிலும் உங்க நீதி அதிகமா இருக்கணும். இதை நீங்க ஸ்கிரிப்சரலாவே எடுக்கலாம், இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற பாயிண்ட்ல கூட இருக்கலாம். பெயர் கிறிஸ்தவங்க அவங்க வேலை செய்யற இடத்துல எந்த அளவுக்கு அவங்க ஒரு பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்க, வேலையில எவ்வளவு தூய்மை காட்டுறாங்க. அப்போ ஒரு புது சிருஷ்டியா நம்ம எப்படி இருக்கணும்னா அதை விட அதிகமா இருக்கணும். ஏன்னா அது ஒழுங்கு அவர்களே கடைபிடிக்கிறாங்கன்னா உண்மை தேவனை அறிஞ்சிருக்கிற நம்ம இன்னும் தெளிவா கடைபிடிக்கணும். பட் பிராக்டிக்கலா சில டிபிகல்டி இருக்கு. நம்ம ஸ்கிரிப்சரலா நேரம் செலவழிக்கிறோம், ஆவிக்குரிய கேதரிங் வரும், சில சொன்ன டைமிங் நம்மளால போக முடியலன்னா கூடுமான வரையில அதற்குரிய போராட்டங்கள் எடுக்கலாம். ஒரு சந்தர்ப்பம் வரும், வேலையா தேவனா, அப்படி வரும்போது குசினோமா சொன்ன மாதிரி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை. அந்த ஓர் இடத்துல நம்ம சில தவறுகள் சில துர்ச்சாட்சி வச்சுட்டு வேலையில கண்டினியூ பண்றதை விட சில தரித்திரங்கள் வாங்கிட்டு கூட கர்த்தருக்காக நிக்கிறது அது ஒரு புது சிருஷ்டியினுடைய சரியான சாட்சியா அமையும் சொல்லி அது என்னுடைய கருத்தா இருக்கு. நிச்சயமா அதுக்கு தேவனுடைய வார்த்தை கூட இருக்கு. எனவே அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரதர் ஆபேல் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லிட்டார், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எத்தன்மை உள்ளதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நடைமுறையில நம்ம செலவு பண்ற விஷயங்களை வச்சு அது உறுதிப்படுத்தலாம். ஓகே, அப்ப இந்த பேசின விஷயத்துல இந்த பாயிண்ட் எடுக்கலாம். இப்போ காங்கிரிகேஷன் கிட்ட இருந்து இது சம்பந்தமான சில கேள்விகள் வந்திருக்கு. அதுல குறிப்பா இப்போ காங்கிரிகேஷன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்றோம், என்னன்னா உங்களுக்கு வாய்ப்பு பகல்லே கொடுத்தாங்க, போர்டு கூட டிஸ்பிளே ஆச்சு க்வெஸ்சன்ஸ். எனவே இனிமேல் யாரும் நீங்க வெளியில இருந்து க்வெஸ்சன்ஸ் கொடுக்க வேணாம், கொடுத்திருந்தா இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்திருந்தீங்க நல்லா இருக்கும். ஏன்னா பிரதர்கள்கிட்ட அந்த டிஸ்கஷனுக்கு போனோம், இன்னொன்னு டைம் நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்கிறோம். இப்போ பரவாயில்ல, கடைசியா கொடுத்திருக்கிறார் ஒரு கேள்வி, அது பிரதர் வேளாங்கண்ணி அவர்கள் அந்த கேள்விக்குரிய பதில் நீங்க கொடுக்கணும். நீங்களே கூட வாசிச்சு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். இப்ப நம்ம பேசின கருத்துக்கள் தொடர்பான விஷயம்
கேள்வி, நம்மிடம் லஞ்சம் கேட்கும் போது நாம் என்ன செய்வது? அதுவும் குழுவாக இருப்பதில் மற்றவர் கொடுக்க தயாராக இருக்கும் போது நாம் எப்படி நடந்து கொள்வது? இது கிருஷ்ணன் கொடுத்த விளக்கத்துக்கான கேள்வி.
இல்ல, இது இப்ப கிருஷ்ணன் பேசி முடிச்சோடனே எழுதி கொடுத்திருக்கிறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு அது புரியல போல. நீங்க ஸ்கிரிப்சரா பேசுங்க, தேவனுடைய ஆவியில தேவனுடைய வார்த்தையில. இல்ல நீங்க என்ன கர்த்தர் சத்தியம் இந்த கேள்விக்கு அடைஞ்சிருக்கீங்க, நீங்க கொடுக்கலாம் பதில்.
நம்மிடம் லஞ்சம் கேட்கும் போது நாம் என்ன செய்வது? அதுவும் குழுவாக இருப்பதில் மற்றவர் கொடுக்க தயாராக இருக்கும் போது நாம் எப்படி நடந்து கொள்வது? இது எந்த வகையிலும் எனக்கு இதுல இந்த நடைமுறை வாழ்க்கையில இதுல எனக்கு எந்த அனுபவமே இல்லை. ஆனா கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோவான் ஸ்நானகன் பேசின வார்த்தைகள் கூட நாம் இங்க நாம் எடுக்கலாம். யோவான் ஸ்நானகன் அந்த ஊழியர்களுக்காரங்கிட்ட பேசின அந்த வார்த்தை கூட கனமிக்க வார்த்தை, பரிதானம் வாங்கக்கூடாதுங்கிற வார்த்தையை குறித்து சொல்லும் போது, அதுவும் இந்த இதில் குறித்து எனக்கு அதிகமான அனுபவம் இல்லை.
கேள்வி, நம்மிடம் லஞ்சம் கேட்கும் போது நாம் என்ன செய்வது? அப்ப நீங்க என்ன உங்ககிட்ட நாங்க இந்த விஷயம் என்ன கேக்குறேன்னா, ஒருவேளை நீங்க ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, நம்மிடம் லஞ்சம் கேட்கும் போது நாம் என்ன செய்வோம்? சாரி, ஒரு கவர்மெண்ட் அதிகாரிக்கு நீங்க போறீங்க, உங்ககிட்ட அவர் லஞ்சம் கேட்கிறார், உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், அப்ப நீங்க உங்க செயல்பாடு எப்படி இருக்கு? அந்த இடத்துல லட்சம் கொடுப்பீங்களா, இல்ல எனக்கு என்னுடைய காரியம் ஆகலைனாலும் பரவாயில்லை என்று சும்மா வந்துருக்கு.
சத்தியத்தின்படி ஜீவிக்கணும், நாம் நஷ்டப்படுறோம்னா கொடுக்க முடியாது, பட்டுத்தான் ஆகணும்.
மனசு வச்சோம் குடுக்கத்தான் என் கை பண்ணிட்டாரு. என்ன பண்ணோம், இது மாதிரி ஆகுது, என்ன பண்ணோம் சில சந்தர்ப்பம். பிராங்கா சொல்றோம், இப்போ நம்ம இங்க வந்து மயக்கார ஆகக்கூடாது. இங்க
பாத அங்கங்கள் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை சொல்லும் போது ஒரு பாத அங்கமா அவர் எப்படி இருப்பார். இப்ப நம்ம இருக்கிறோம் வைக்கிறோம் ரைட், ஒரு ஒரிஜினல் பாதங்கம், ஒரு வளர்ந்த ஒரு பாதங்கம் அவர் எப்படி இருப்பார்.
இப்ப இது என்ன, எப்படி நம்ம சேர்க்கிறோம்னா, நம்ம வந்து லஞ்சம் வச்சு சார் நான் இது குடுக்கறேன் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. ஆனா நீங்க இது கொடுத்தா ஆகணும், இல்லாட்டி இந்த பாஸ்போர்ட் அன்னைக்கு நான் ரினியூ பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு, எல்லாமே பினிஷ் ஆயிட்டு சப் இன்ஸ்பெக்டர் முடிச்சு எல்லாம் போயிட்டு ரைட்டர் கிட்ட போகும்போது அவர் சைன் பண்ணிட்டாரு புக், அப்புறமா ஏதாவது நான் சொன்ன என்ன ஏதாவது இல்ல ஏதோ சரி, கையில ஒரு கரெக்டா 200 ரூபீஸ் வச்சுட்டு இருந்தோம், 200 குத்தானா 200 அஞ்சு வருஷத்துல ஒரு வயசு பாஸ்போர்ட் வந்து 200 கொடுக்கறீங்களா, 500 கொடுக்கணும். அப்ப நான் சொல்ல வேண்டியிருந்தோம் ஆன்டி கரப்ஷன் செல்லு அண்ணா ஹசாரே, அதாவது எப்படி நடக்குது இந்தியால, நீ என்ன இப்படி எல்லாம் நடக்குது. ஆனா அவங்களே புரிஞ்சுட்டு சரி சரி கொடுத்துட்டு போங்க. இப்படி இப்படி பிராக்டிக்கலா நடக்குது, பிராக்டிக்கலா நடக்குது.
அதான் இது அருமையா இருக்கு பிரதருடைய வார்த்தை என்னன்னா, இப்போ அந்த சூழல் ஏற்படும் போது முதல் விஷயம் நம்ம ரொம்ப சைலண்டா அது செஞ்சுட்டு போறதை விட ஃபர்ஸ்ட் அது ஒரு எதிர்ப்பு காமிக்கு.
இந்த விஷயத்துல நான் இன்னொரு கூட சொல்றேன், இப்ப வந்து நம்ம தனிப்பட்ட ஜீவியத்துல முடிஞ்ச வரைக்கும் நேர்மை உண்மை காண்பிக்க நாம் போராடலாம். அந்த கேள்வியில இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒருவேளை குழுவினரோடு சேர்ந்து அப்படிங்கும் போது அந்த கேள்வியில பிற்பகுதி நீங்க படிங்க கொஞ்சம், அந்த கேள்வியினுடைய பின்பகுதி.
அதுவும் குழுவாக இருப்பதில் மற்றவர் கொடுக்க தயாராக இருக்கும் போது நாம் எப்படி நடந்து கொள்வது.
இது வேணா நாம என்ன யோசிக்கலாம்னா, சத்தியத்தின்படி இப்போ அதாவது நம்ம நடைமுறை வாழ்க்கைன்னு சொல்லும் போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த சத்தியத்துப்படி நடக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யறோம். நடைமுறை வாழ்க்கைங்கிறது நோக்கமே அதுதான். ஆனா குழுவாக இருக்கும் போது வந்து நம்முடைய செயல்பாடு மற்றருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு ஒரு சில செயல்கள் செய்யலாம். முடியாத பட்சத்துல பழைய ஏற்பாட்டுல இவர் நாகமான் ஒரு அடையாளமா இருக்கிறார் நமக்கு. எப்படின்னா ரிமோன் கோயில்ல போய் அந்த ராஜா புரஜாதி தெய்வத்தை வணங்கும் போது நாகமான் கூட இருந்து அவரை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு வேலை நிலையில இருப்பார். அப்போ இவருக்கு நாகமானுக்கு உண்மை தேவன் தெரியும், சத்தியம் தெரியும், நம்ம நடக்க வேண்டிய முறை தெரியுது. ஆனா தன்னுடைய நிமித்தம், மற்றொரு நிமித்தம், இல்லைன்னா தன் சார்ந்திருக்கிற ஒரு மனுஷன் நிமித்தம், அவர் நிமித்தம் அந்த பணிந்து கொள்வது போன்ற தோற்றம் உருவானாலும் இருதயம், அவருடைய இருதயம் எதை வாங்கினா அது தப்பு, அது எனக்கு தேவன் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அங்க நாகமான் அந்த ரிம்மோன் கோயில் புரஜாதி தெய்வங்களுடைய விஷயத்துல அவர் ஒரு நேர்மை காண்பிப்பார். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அந்த நேர்மை நாம் கடைபிடிச்சா கூட கர்த்தர் இருதயங்களை அறிகிற தேவன் ஏற்ற சூழலை உருவாக்கி நமக்கு கொடுக்கலாம்.
ஓகே பாயிண்ட், ஓகே. பட் நான் ரொம்ப எனக்கு சிம்பிளா என்ன இதுல தோணுதுன்னா, குழுவாக இருக்கும் போது நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த குழுவுல நம்ம மாத்திரம் வாங்காம இருந்துட வேண்டிதான், மத்த அந்த குழு அவங்க வாங்கி
கொடுக்கறத பத்தி பேசுறாரு. குடுக்கிறது குழுவா இருக்கும் போது அஞ்சு பேர் ஒரு இடத்துல வேலை செய்யறாங்கன்னா 4 பேர் குடுக்க ரெடி, நாம மட்டும் குடுக்கறது இல்ல அப்படிங்கும் போது என்ன
பண்றது. வேளாங்கண்ணி சொல்ற மாதிரி ஸ்கிரிப்சரா இருந்துட்டாங்க சிலர் பைபிள்ல, நீங்க எப்படி சொல்றீங்க உங்களுடைய.
பொதுவா லஞ்சம்ன்றது வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு எழுத போடாத சட்டம் ஆயிடுச்சு. ஆனா அது இல்லாம ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. அதுல குறிப்பா நம்ம சத்தியப்படுகிறோம், நம்ம பரிசுத்தம் இருக்கிறோம், நம்ம லஞ்சம் எல்லாம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டாக்கா அவன் பின்னாடியே 1 மாசம் சுத்தி இருக்க வேண்டியதுதான். ஏன்னா வேற எந்த வேலையும் பண்ண முடியாது, ஸ்டடிஸ் பண்ண முடியாது, ஒரு ஊழியங்கள் செய்ய முடியாது, எங்கேயுமே போக முடியாது. ஆனா அவன் அந்த காசு தான் அவங்களுக்கு அது கடவுள் மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஒரு 100-200 நம்ம கொடுத்துட்டோம்னா அவன் பாட்டுக்கு வேலை நடந்தது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இப்படிதான் போயிட்டு இருக்கு. பேனல் டிஸ்கஷன்ல கூட ஒரு சிக்கலான தலைப்படுத்தி வச்சுட்டு நாமளே சிக்கிட்டோம்.
உண்மையாகவே இது பாதங்களுடைய நடைமுறை வாழ்க்கை
தான். அதனால இந்த ஒரு விஷயங்கள்ல அவங்கவுங்களுடைய மனசாட்சி மற்றும் தேவன் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிற அந்த பரிசுத்தாவியினுடைய வழிநடத்துதல் அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல எப்படி இருக்குதோ அந்த வகையில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்ம நிக்கணும் சத்தியத்துக்காக. பட் டிஸ்கஷன்ஸ் வந்து இப்படிதான் பண்ண முடியும், இதுக்கு மேல ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம பேச முடியல, ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற உலகம் அப்படிப்பட்டதாக இருக்குது. அதனால நெக்ஸ்ட் கேள்விகளுக்கு வேணா நம்ம போலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி போலாம். பட் இப்ப கூட காங்கிரிகேஷன்ல இருந்து ஒரு அருமையான க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அது நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம். பயப்பட வேண்டாம், இது லஞ்சம் பத்தி அவங்க கேட்கல, வேலை பத்தி தான் கேக்குறாங்க. விசேஷமா என்ன கேக்குறாங்கன்னா, இன்னைக்கு இந்த பெயர் கிறிஸ்தவ அமைப்புகள் மத்தியில ஒரு புது சிருஷ்டி வேலை பார்க்கிறார். ஸ்கூல்ஸ்ல சில நிறுவனங்கள்ல அவங்க வேலை செய்யறாங்க. அது போல வேலை செய்யும் போது சில சூழ்நிலைகள்ல அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, அந்த பெயர் கிறிஸ்தவங்களுடைய சில ஊழியங்கள், சில ஆராதனைகள், இதுல வந்து தொழில் ரீதியா அவங்களுடைய சில வேலை பழு அவங்க கேட்கிறாங்க. நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்றது, புது சிருஷ்டி ஆயிட்டோம் பட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாமினல் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில அந்த நிறுவனம் வந்து ஒரு நாமினல் கிறிஸ்டியன்ஸ் ஒரு நிறுவனமா இருக்கும் போது அங்க எப்படி இருக்கலாம், இது பத்தி பிரதர் ராபேல் நீங்க சொன்ன உதவியா
இருக்கும். வேலை விஷயத்துல நம்ம பொதுவா அங்க நம்ம போகும்போது அங்க சட்டத்து கீழ்படி வந்து நம்ம போயிருப்போம், அதுல நம்ம மாற்றம் கொண்டு வர முடியாது. ஆனா சில விஷயத்த நம்ம தனியா நிக்கலாம் அதுல கூட. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ பேர் சபை மதத்துல வந்து சில பேர் வேலையில போயிருக்கும் போது அவங்க வந்து ஒரு ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க, இல்ல பாட் பாட சொல்லுவாங்க, ஏதோ வணங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி கூட பலர் பல சில பேர் வாழ்ந்திருக்காங்க சில உலகத்துல கூட. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வேலையில கூட அங்க இருக்கும்போது அதே மாதிரி சில விஷயத்துக்குள்ள அவங்க ஈடுபடுறதுக்காக சில அனுபவங்கள் ஆயிருக்குது. அந்த காலத்துல அவங்க ஒரு நல்ல முன்மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேனியல், அவர் பாத்தீங்கன்னா அவரு ஒரு புறஜாதி தேசத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு. வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருடைய நம்பிக்கை பாத்தீங்கன்னா தேவன், அவர் ரொம்ப அருமையா லஞ்சம் வாங்காம ரொம்ப அருமையா ரொம்ப நீதியா போயிட்டு இருக்காரு. ஆனா கூட இருக்கிற என்ன பண்றாங்கன்னா, அந்த வேலை நிமித்தம் அவர் அந்த ஒரு போஸ்ட் இருக்கிறதுனால அவர் தவறாக யூஸ் பண்றதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, அவர் முன்னாடி ஒரு பெரிய சோதனை தந்து கேட்கிறாங்க. ஆனா அந்த விஷயத்த வைக்கும் போது அவர் அது பெருசா யோசிக்காம தேவன் பட்சத்துல நின்று ஒரு முன்மாதிரியை காமிச்சாரு நம்ம பாக்குறோம். சோ அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு முன்மாதிரியை காமிக்கிறதுக்கு நமக்கு தேவன் வாய்ப்பு கொடுக்கறாரு அவர் ஒரு வேலையில கூட போகும்போது. சோ பொதுவா எங்க அதிகமா நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா, பேர் சபையின் அந்த ஒரு வேலை விஷயமா வாழக்கூடிய சௌரசவர்களுக்கு அங்க ரொம்ப அனுபவங்கள் கிடைக்குது. என்னன்னா, ஏன் செய்யறதுல ஒரு கேள்வி நம்மள கேட்பாங்க கண்டிப்பா. சோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு சாட்சியை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். சோ அது ஒரு சாட்சியை கொடுக்கும் போது சத்தியத்துக்காக நம்ம ஒரு சாட்சியை கொடுத்து அவங்களோட தப்பு பேர் வாங்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும்னு பாக்குறோம். ஆனா தேவன் அந்த ஒரு வேலையை நம்ம தேவன் பாக்குற மாதிரி வேலை செய்யறோம். அப்ப வந்து ஒரு வேலை அவங்க சட்ட திட்டங்கள் நம்ம கீழ் படிச்சுட்டா மனசாட்சி குத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா வேலை செய்யற இடத்துல வந்து நம்ம சௌரங்க இருக்க மாட்டாங்க, ஆனா தேவன் இருப்பார். ஒருவேளை தேவன் மேல நம்பிக்கை வச்சு டானியல் போல் நம்ம உண்மையா இருந்தோம்னா தேவன் அந்த இடத்துல நம்மளை காப்பாத்தி நம்மளுடைய குணங்களை அவங்களை புரிஞ்சுக்கொண்டு ஒருவேளை நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு கூட கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு, ஏற்படுத்தாலும் நம்ம பாக்குறோம்.
வெரி குட், நல்லா பண்ணிருக்கீங்க. இப்போ இதனுடைய விவரங்கள் பார்த்துட்டோம்னா, ஃபோர்த் வால்யூம்ல பேசியிருப்பார் என்னன்னா, மகா உபத்திரவ காலம் சபை இவங்களுக்கு இருக்கிற தொடர்புகள் பத்தி கேட்கும் போது ஒரு வார்த்தையை கோட் பண்ணுவார். என்னன்னா, இந்த சுவிசேஷ யுகமே ஒரு உபத்திரவம் பகுதி தான் சபைக்கு. அப்ப அந்த உபத்திரவம் விஷயத்தை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரு டாபிக் புதர் கூட சொல்றாரு. அந்த டாபிக் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சிக்கலா இருக்கு, சில விஷயங்கள் பேச முடியலன்னு கரெக்டு. பட் அதே சந்தர்ப்பத்துல இது பெரிய கிருபை தான், இந்த விஷயங்கள் நம்ம எடுத்து ஓபன் பண்ணி டிஸ்கஸ் பண்றது. நிறைய பேருக்கு இதனால ஒரு ஆவிக்குரிய நன்மைகள் அது நிச்சயம் கிடைக்கும். அதுல பிரதர் என்ன பாயிண்ட் சொல்லுவார்னா, சபை இருக்கிறதே புல் இந்த சுவிசேஷ யுகமே ஒரு உபத்திரவம் தான் இருக்கும். ஏன்னா உபத்திரவத்துக்கு மத்தியில தான் சபை இருக்கு. விசேஷமா இன்னைக்கு நம்ம பேசிட்டா வேலை விஷயம், வேலை ஸ்டார்ட் பண்ணி அவர் எந்த பாட்டா இருந்தாலும் உள்ள போனார்னா திருப்பி அவர் வரது என்பது சுமூத்தா போயிட்டு சுமூத்தா வெளியில வரது சான்ஸ் இல்ல. அதே போல சமுதாயத்துல பக்கத்து வீட்டுல குடியிருக்கிறார் அப்படின்னா அவர் கூட என்னைக்குமே சுமூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமா சொல்ல முடியாது. நம்ம நீதியா இருந்துட்டாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பிரச்சனை வரும், ரேஷன் கார்டு வரும். ரேஷன் கார்டுல உண்மையை சொன்னோம்னா சில சலுகைகள் நம்மளுக்கு குறையும். ஆனா நாமினல் கிறிஸ்டியன்ஸ்ல எனக்கு ஒரு அருமையான ஒரு வயசான பாட்டி தெரியும், அவங்க சத்தியம் அறியாமே மறிச்சாங்க. பட் அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க, என்னன்னா, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஒரே ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும், ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி நீங்க சொல்லிடுங்க உங்களுக்கு அப்படி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ரேஷன் கார்டுக்காக நான் பரலோகத்தை இழக்க முடியாது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுதான் நான் வசனம் காமிச்சோம், வேதபாரகர் பரிசேயர் அவங்களுடைய நீதி இருக்குது இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவனுடைய நீதி, அதை விட நம்ம நீதி அதிகமா இருக்கிறது நல்லது. எனவே போராடலாம் கர்த்தருடைய வார்த்தையை வச்சு. சமுதாயத்தில் எந்த அளவுக்கு ஒரு புது சிருஷ்டி கர்த்தருடைய வார்த்தைப்படி இருக்க முடியும் அதற்கான போராட்டம் நம்ம போராடலாம். எப்படி இருக்க கூடாது ஒரு விஷயம் சொசைட்டில நம்ம வச்சுட்டா கூட அது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ரசல் அது பத்தி நிறைய பேசியிருக்கிறார். வீண் பேச்சுக்கள், சத்தியம் அறியாதவங்க கிட்ட நம்ம தொடர்பு வைக்கும் போது அவங்க ஸ்பிரிட்டே வேற, அவங்க ஒரு உலக ஆவி உள்ளவங்க. நிச்சயமா அங்க என்ன ஆகும்னா நம்மளுக்கு அவங்களுக்கு ஒத்து வராது, டைம் லாஸ் ஆகும். அது நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க ரொம்ப அருமையா, இது போல உலக நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் நம்முடைய டைம் எடுக்கும்னு. உலக நிறுவனங்கள் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு இருக்கிற பொதுவான சமுதாய ரீதியில வாழ்கிற எந்த ஜனமா இருந்தாலும் அவங்க கிட்ட தொடர்பு வச்சோம்னா நமக்கு நிறைய நேரங்கள் தான் அது விரையுமா. எனவே ஓகே, இதோட நம்ம ஓவர் பண்ணலாம். செகண்ட் குவஸ்டின்ஸ், இன்னும் கேள்விகள் கடந்து இருக்குது. ஒரு மூணு முக்கியமான கேள்விகள் நீங்க சொல்லணுமா? ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்.
இல்ல ஒரே அடிஷன், அந்த லூக்கா 16:9 அநீதியான தனம் அது யோசிப்பார், அது என்ன அர்த்தம்? மேபி அதுக்கு இது எல்லாம் நீங்க கேட்கிற கேள்விக்கு சம்பந்தமான விஷயம்.
லூக்கா
16:9
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருள்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள்.
சொல்லுங்க விளக்கம்.
இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு தான், இது அநீதியான உலக பொருள் வந்து இது நீங்க இப்படி ஏன் செஞ்சீங்க ஏன் செய்யலன்னா அது நான் நினைக்கிறேன் தேவன் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாரு. ஆனா என்ன விஷயம்னா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மேக்சிமம் பெஸ்ட் ஆஃப் யுவர் அபிலிட்டி செஞ்சு அதுக்கு பின்பு இது எப்படி நீங்க இது பயன்படுத்துறீங்க இந்த மாதிரி இருக்கிற சம்பாத்தனை, அதான் தேவன் வந்து ஒரு எதிர்பார்க்கிறாரு. சோ இதுதான்
ஜோஷுவா 2 காமிச்சாங்க, ஒன்னு நீதி சிநேகிக்கணும் அக்கிரமம் வெறுக்கணும், இன்னொன்னு காண்பிச்சார் தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனும். அப்ப இந்த உலகம் பணம் மற்ற விஷயங்கள் இருக்கும், உலகத்திற்குரியது தான், ஆனாலும் நம்ம ஒரு நீதி உள்ளவங்களா நம்மளுடைய ரெக்கார்ட் பதிவு பண்ணும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் நம்ம கடந்து போகலாம். மூன்றாவது கேள்வி ஃபேமிலி லைஃப், அது பத்தி நம்ம கேட்கணும். குடும்ப வாழ்க்கை மற்றும் குழந்தைகள் மற்றும் கல்வி கடுத்த விஷயங்களில் பாத அங்கங்களின் நடைமுறை வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும்? ஃபேமிலி, சில்ட்ரன்ஸ் மற்றும் எஜுகேஷன், இந்த மாதிரி விஷயம். ஃபேமிலினா உங்களுக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபேமிலி ஏதோ ஒரு ஒரே ஒரு ரிலேஷன் மாத்திரம் சொல்ல முடியாது, கணவன் மனைவி மாத்திரம் சொல்ல முடியாது, பல்வேறு உறவுகள் ஃபேமிலின்னு சொல்லும் போது அது அமையும். எனவே அதெல்லாம் நம்ம டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறோம். எனவே அந்த ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை, அப்புறம் குழந்தைகள், அப்புறம் படிப்பு கடுத்த விஷயங்களில் ஓர் பாத அங்கம் அவர் எப்படிப்பட்டவராக அவர் இருக்கணும். பிரதர் ஜோஷ்வா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
பிரதர், இந்த குடும்ப வாழ்க்கை சொன்னீங்க, குடும்ப வாழ்க்கை மற்றும் குழந்தைகள் கல்வி கடுத்த விஷயங்கள். ஆனா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னா அது மேரேஜ்.
வெரி குட்.
மேரேஜ் ஆனாதான் குடும்ப வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு புது சிருஷ்டி ஒரு மேரேஜ் பண்ணுனா அது எப்படி இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த திருமணம் எப்படி செய்யணும் செய்ய வேண்டும்ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப எந்த ஒரு புது சிருஷ்டியும் திருமணம் செய்யும் போது அந்த திருமணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப தீர்மானமான ஒரு முடிவு எடுக்கணும். அதுல குறிப்பா திருமணம் தேவைதானது முடிவு எடுக்கணும் முதல்ல. ரெண்டாவது, அப்படியே திருமணம் செய்யணும் அப்படின்னு அவர் விரும்பிட்டார்னா எப்படிப்பட்ட திருமணம் செய்யணும்ன்றது, ஏன்னா அது வந்து நம்மளுக்கு க்வெஸ்சன். அதாவது நம்மளுடைய 6th volume கிளீனா பிரதர் ரசல் கொடுத்திருக்காங்க, புது சிருஷ்டிகளுடைய திருமணம் என்கிற தலைப்பில், விவாகம் மற்றும் கடமைகள் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். அதுல மேரேஜ் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மத்தியில சகோதர சகோதரிகள் கூட வந்து இருக்கிறாங்க திருமணம் செய்யறதுக்கு இருக்கு. அதுல சில சகோதரர்கள் சகோதரிகள் வந்து வேண்டியதில்லை அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தீர்மானமான முடிவு எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அல்லது சூழ்நிலைக்கு ஏற்றபடி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அந்த டைம்ல தீர்மானமான முடிவு எடுக்கக்கூடிய சகோதரர்கள், அதாவது நான் மேரேஜ் பண்றேன் அப்படின்னு சில சகோதரர்கள் சொல்றாங்க. ஏன்னா வந்து நான் அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் என்னால பண்ண முடியல, அதனால நான் மேரேஜ் பண்ணிக்கிறது பெஸ்டா நினைக்கிறேன். ஏன்னா அது அப்போஸ்தலர் பவுல் அதை பத்தி தெளிவா சொல்றாரு, ஏன்னா கல்யாணம் வேகிறத காட்டிலும் நீங்க கல்யாணம் பண்றது பெஸ்ட் தான், அதை பத்தி ஒன்னும் தப்பு இல்லைன்னு. அது மட்டும் இல்ல, கல்யாணம்ன்றது திருமணம்ன்றது அது ஹானரபிள் அப்படிங்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது திருமணம் செய்யும் போது குறிப்பாக பரிசுத்தவான்கள் அல்லது தேவனுடைய உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகள் கம்பல்சரி ஒரு உடன்படிக்கை செய்த ஒரு சகோதரனையோ அல்லது ஒரு சகோதரியோ திருமணம் செய்ய வேணும்ன்றதுல அவங்க உறுதியா நிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை, அது வந்து மற்ற பிரதர்ஸ் கூட பாயிண்ட் சொல்லுவாங்க. சோ மேரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல செலக்ட் பண்றதுல தான் ரொம்ப முக்கியமாகுது. ஏன்னா நம்ம அவிசுவாசிகளோட போயிட்டு நம்ம சேர்ந்துட்டோம்னா அதனுடைய பின்விளைவுகளை பயங்கரமாக சந்திக்க வேண்டியது வரும். அதனால உண்மையான சத்தியத்தில் இருக்கிறவங்க சத்தியத்தில் இருக்கிறவங்களோட கூட திருமணம் செய்யறது தான் வந்து சரியானது என்று பிரதர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிருக்காங்க. இதை பத்தி மற்றவர்கள் கூட கருத்துக்கள் சொல்லலாம்.
இப்ப பிரதர் வேளாங்கண்ணி நீங்க சொல்லலாம் கடைசி கால பாதங்களுக்குரிய வாய்ப்புல வாழ்றவங்க ரொம்ப எண்டிங் ஸ்டேஜ், அது நிறைய தேவன் பரிசுத்தவான்கள் மூலம் உறுதிப்படுத்துறாங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க இப்ப உதாரணம் சொல்லிட்டா விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, பட் பாருங்க அது சுவிசேஷ யுகம் முழுமைக்குமான வார்த்தை. இப்ப நம்ம இருக்கிறோம் கடைசி காலம், ஒரு யுகமே முடிய போது ஒரு ஓவர்லாப்பிங் பீரியட்ல இருக்கிறோம். இந்த காலத்துல இருக்கிற இந்த கடைசி கால பாதங்கம் திருமண விஷயத்துல அவங்க எப்படி இருக்கிறது நல்லது?
திருமணம் விஷயத்தில் அவங்க தங்களுடைய சூழ்நிலை பொறுத்து இருக்கிறது ரொம்ப நல்லது.
சரி,
அவங்க தங்களுடைய சூழ்நிலை, ஒருவேளை ஒரு சகோதரி தனியாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கோ மற்றும் பூமிக்குரிய கடமைகளில் செய்யறதுக்கோ அப்படிப்பட்ட ஒரு சகோதரிக்கு ஒரு துணை கண்டிப்பா வேணும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சகோதரி ஒருவேளை வைராக்கியம் இருக்கும் பட்சத்தில் ஓகே, ஆனா அப்படி இல்லாத சமயத்தில் அவங்க திருமணம் செய்துக்கிறது அவங்களுடைய ஜீவத்துக்கு ஏதுவா இருக்கும். இதே நிலைதான் சகோதரனுக்கு கூட.
திருமணம் செய்யாமல் இருக்கிறத பத்தி
அது
சூழ்நிலை சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு சகோதரி ரொம்ப தனிமை இருக்கிறாங்க, ஃபேமிலியில யாரும் கூத்துறை இல்ல, எனவே அவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. பட் திருமண பந்தம் என்பது நம்ம வேதத்துல பார்க்கும்போது மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லன்னு ஏற்படுத்தினார். புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது உச்சகட்டமா அப்போஸ்தலர் பவுல் வேகிறதை பார்க்கலாம் விவாகம் பண்ணுகிறது நல்லது சொல்லியிருக்கிறார். பட் இப்ப நீங்க ஒரு டிஃபரண்ட் ஆங்கிள் சொல்றீங்க, என்னன்னா ஒரு பாதுகாப்பு, தனிமையா அந்த சகோதரி அல்லது சகோதரன் இருக்கிறத விட ஒரு கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும்ன்ற ஆங்கிள் நீங்க சொல்றீங்க. ஒருவேளை குடும்பமா டூத்துல இருக்கிறாங்க, பாதுகாப்போட இருக்கிறாங்க, அதாவது என்னன்னா ஓரளவு அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கு, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க திருமண விஷயத்தை பத்தி என்ன முடிவெடுக்கலாம்?
கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறபடி வரம் பெற்றவனே என்று வேறொருவரும் உணர முடியாத ஒரு சில விஷயங்கள் அவங்க பற்றிருந்தாங்கன்னா நிச்சயமா அப்படி முடிவெடுகள் எடுக்கலாம். அப்படி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முழுமையான மனப்பூர்வமான காரணம் இருக்கணும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணம் இல்லாம வைராக்கியமான காரணம் இருக்கணும். அது அவங்களுடைய குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி உடன்படிக்கை பண்ணினவங்களுடைய சார்ந்திருந்த குடும்பமா இருந்தா உண்மையாகவே அப்போஸ்தலர் பவுல் சொல்றபடி அதை நம்ம எங்க அதாவது ஒரு உற்சாகப்படுத்தலாம். அவங்க தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு குடும்பமா நின்று அவங்களுக்கு நம்ம உதவி கூட செய்யலாம். ஆனா இது முழுக்க முழுக்க அந்த சம்பந்தப்பட்ட சகோதரன் மற்றும் சகோதரி அவங்களுடைய முடிவாக
நடைமுறை வாழ்க்கின்ற டாபிக்கா எடுத்து பேசுறதுனால ஸ்கிரிப்சர்ல இருந்து பரிசுத்தவானுடைய வார்த்தை இருந்து ரசூலுடைய வார்த்தையில இருந்து வேதத்துல இருந்து நம்ம கேட்கிறோம் வேற, அதுதான் நம்ம விஷயம். இப்போ ரசூலுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து ஏதாவது இதுக்கு விளக்கங்கள் நீங்க கொடுக்க விரும்பிட்டா வாய்ப்பு இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம
மற்றபடி கேள்வி
திருமணம் பற்றி கடைசி கால பாதங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது இப்ப உங்களுடைய சில ஒபீனியன் கொடுத்திருக்கீங்க. ரசூலுடைய வார்த்தையில இருந்து இதுக்கு நீங்க ஏதாவது பதில் கொடுக்க முடியுமா?
திருமணம் பற்றி சகோதரர் ரசல் அநேக விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாரு. ஒரு புது சிருஷ்டி சொல்லும் போது சகோதரர் ஜோஸ்வா சொன்னது போல இது முழுக்க தங்களுடைய ஓட்டத்தை இலக்கை அடைவதற்கு எது சாத்தியமோ அப்படி அவங்க எடுக்கிற முடிவை பொறுத்துதான் இந்த திருமணம் வந்தோம்.
நீங்க எடுக்கலாம், இது கேள்வி கொஞ்சம் பெருசா வரும், இன்னும் நிறைய இருக்கு இந்த கேள்வியில ஃபேமிலி லைஃப்ல இருக்குது. இப்ப பர்டிகுலரா இதுல மேரேஜ் லைஃப் பத்தி இப்ப டிஸ்கஷன் போகுது. மேரேஜ் லைஃப் பத்தி ஓர் சகோதரரா ஓர் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவரா உங்களுடைய வார்த்தை என்ன சத்தியத்தில் இருக்கு?
தேவனுடைய ஒரு முக்கியமான தீர்மானம். இதுல வந்து சௌரவ் சொன்னது போல ஜோசப் சொன்னது போல அவங்க அவங்களுடைய அந்த பலனுக்கு தக்கது போல திருமணம் அவங்க செய்து கொள்ளலாம். ஒருவேளை அவங்களால ட்ரூத்ல நிக்க முடியல, இல்ல கான்சன்ட்ரேஷன்ல நிக்க முடியலன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த உலகத்துல வந்து நம்ம ஒரு திருமணம் செய்து உலகத்துல நம்ம ரொம்ப நாள் வாழ முடியாது, நம்ம கடவுளுக்காக உண்மையா வாழலாம் என்ற எண்ணம் இருக்கிற சௌர சோதரிகள் சில பேர் அவங்க பலன் இருந்தா ஜெயம் கொள்ளக்கூடிய பலன் இருந்தால் அவங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம். மத்தேயு சாரி 1 Corinthians 7:28-29.
மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியினால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும்.
அதனால இங்க பார்க்கும்போது அவங்களுடைய வல்லமைக்கு பொறுத்து, ஒருவேளை அவங்க திருமணம் ஆயிருந்தால், ஒருவேளை அவங்க வந்து வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அவங்க அதிகமா தன் மனைவியை அவங்க கனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் போயிடுவாங்க. அதனால இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய எண்ணத்தின்படி, அவங்களுடைய வெள்ளத்தின்படி அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை செய்யலாம். ஒன்று, திருமணம் ஆயிருந்தா இதுவே ஒரு வாழ்க்கை என்று எண்ணாமல் இன்னும் இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது என்று உணர்ந்து அவங்க போகலாம். இல்லை, திருமணம் ஆகாது என்ற சகோதரன் ஒருவேளை இருந்தால், சகோதரி இருந்தால், திருமணம் ஆன பின்பு அநேக பிரச்சனைக்குள்ள போகி மாற்றத்தை காட்டிலும் நான் திருமணம் இல்லாமையே தனியா இருந்து தேவனுக்கு உண்மையை வாழ்ந்து காட்ட முடியும் என்று அவங்க உணர்ந்து கொண்டால் கண்டிப்பா அப்படி வாழ்ந்த முடியும் பாக்குறோம். அதுக்கு வசனம் 7:32-33 படிப்போம்.
நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான்.
விவாகம் இல்லாதவன், அவர் எப்பயுமே கர்த்தரை குறித்து அவர் யோசனை செஞ்சுட்டு இருப்பார். அவருக்கு வல்லமை இருந்தால், ஒருவேளை அவர் ஜெயம் கொள்ளக்கூடிய வல்ல இருந்தா, அவர் எந்நேரமும் கர்த்தருக்கு பிரியமானதே செய்யலாம். அந்த பிளேஸ்ல இன்னொருத்தர் வரும்போது, சோ கர்த்தரை கொஞ்சம் பிரியப்படுத்தணும், கொஞ்சம் மனைவியாரையும் பிரியப்படுத்தணும், இல்ல மனைவி கணவரை பிரியப்படுத்தணும் என்ற ஒரு வரும்போது, முழுமையா வாழ முடியாதுன்னு நினைக்கும் போது ஜெயம் கொள்ளக்கூடிய விருப்பம் இருந்தா அவங்க செய்யலாம் பாக்குறோம்.
ஓகே பிரதர், குஷினோ நீங்க எடுக்கலாம், பட் உங்ககிட்ட ரொம்ப நேரம் அந்த வார்த்தை கேட்க விரும்புறோம். என்ன பிரதர், ஆபேல் சில வசனம் காண்பிச்சிருக்கிறார். என்னன்னா, 1 Corinthians 7 இப்போ சகோதரி நம்ம மத்தியில வாசிச்சாங்க, அந்த வசனங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். 7:29-32.
அப்போஸ்தலன் பவுல் இங்க வந்து வெறும் சகோதரர்களுக்கு தான் பேசிட்டு இருக்க, சகோதரிகள் பத்தி பேசவே இல்ல. புருஷர் இல்லாம யார சொல்லிட்டுங்களா?
இல்ல, நீங்க பேலன்ஸ் பண்ணி சொல்லுங்க.
சரிங்க, பாருங்க, இந்த காரியத்தை குறிச்சு, இந்த கல்யாணம் காரியத்தை குறித்து சகோதரர்கள் நிறைய வசனங்கள் எடுத்துருக்கிறாங்க. நான் ஒரு வசனம் நம்ம கர்த்தரை பேசிட்டுக்கிறார் இல்லைங்களா, அது கொஞ்சம் நம்ம நினைக்கிறேன் ரொம்ப நமக்கு முக்கியமாக இருக்கு. எனக்கு நம்ம மத்தியில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம சில பேர் பார்த்துருக்குறோம், முடிவு எடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து மத்தேயு 19:12.
தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார்.
ஏற்றுக்கொள்ள வல்லமை யார்கிட்ட இருக்கு? ஏற்றுக்கொள்ளலாம். அன்னகர், நம்ம மத்தியில சில அன்னகர் இருக்கிறாங்க இல்லைங்களா, சகோதரிகள் சகோதரிகள் மத்தியில கூட, சகோதரன் மட்டும் இல்ல சகோதரிகள் மத்தியில கூட இந்த மாதிரி அன்னகர் வகுப்பார் இருக்கிறாங்க. சோ இது என்ன சொல்லலாம், பர்சனல் டிசிஷன், கண்டிப்பா நம்ம தடை போட முடியாது. வசனங்கள் காமிக்கலாம், நேரம் சொல்லலாம், ஆனா பர்சனலி அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அந்த எப்படி முடிவு எடுக்கிறாங்க, கண்டிப்பா நம்ம அதிகமா பிரஷர் கொடுக்க முடியாது.
ஓகே, இது பேனல்ல இந்த பாயிண்ட்க்கு 3 சகோதரர்கள் ஒரே நிலையில பதில் சொல்றீங்க. கர்த்தர் இயேசு பேசின வார்த்தை, வரம் பெற்றவர்களை தவிர அது போல வாழ வேண்டிய நிலையில தேவன் அந்த சரீரம் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க இருக்கலான்னு. அதே சந்தர்ப்பத்தில் நம்ம இன்னும் கூட சில விஷயம் என்ன சொல்லிக்கிறோம்னா, இந்த திருமண விஷயம் நம்ம இப்ப டிஸ்கஷனுக்கு எடுத்திருக்கிறோம், பட் இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப எண்டிங் ஸ்டேஜில் இருக்கிறோம், முடிவின் காலத்தில் இருக்கிறோம். முடிவின் காலம் சொல்லும் போது விசேஷமா குறிச்சினோம், நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க சொல்லலாம். என்னன்னா, சில கிரானாலஜி கூட நீங்க பேசுறீங்க, ரொம்ப சீக்கிரம் சபை நிறைவடைய போகுதுன்னு, இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சு. ஏன்னா ஒருத்தர் திருமணம் ஆயிட்டா கூட அவருக்கு ஓஞ்சிருது இல்ல, அவருக்குள்ள இன்னும் அந்த மாதிரி சில உணர்வுகள் அது கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் போகும். இருந்தா கூட இருக்கிற சொற்ப காலத்தை முழுசா தேவனுக்குன்னு, ஏன்னா இன்னும் நீண்ட காலம், ஒரு 80 வருஷம் நம்ம வாழ போறோம் அப்படின்னா பாயிண்ட் ஓகே, பட் ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்கும் போது அப்ப என்ன முடிவு எடுக்கலாம்? காலம் புரிஞ்சு நீங்க சொன்ன உதவியா இருக்கும்.
நம்ம பேசுகிறோம் காலக்கணக்கூட அதிகமா நம்புறது இல்லை, அதுதான் கல்யாணம் நடந்து கொண்டு
உங்களுடைய ஒப்பீனியன்
இல்ல. இதுக்கு என்னன்னா நமக்கு அதே பாயிண்ட்க்கு தான் நம்ம நிற்கும், அதாவது இது பர்சனல் டிசிஷன். ஆனா நெக்ஸ்ட் பாயிண்ட் கல்யாணம் ஒருவேளை ஆயிட்டா கூட நிறைய பிரதர்ஸ் என்ன சொல்லாங்கன்னா குழந்தை பெக்க கூடாது, குழந்தை வந்து இருக்கக்கூடாது. இதுக்கு இதுக்கு நம்ம என்ன சொல்ல, இது நான் சொல்ல விரும்புறேன்,
நல்ல சொல்லு.
இதுக்கு என்ன விஷயம்னா நம்ம யோசிக்கும் போது வேத வசனத்தின் பார்வையில அடிப்படையில பார்த்தா நம்ம சகோதரிகளுக்காக வச்சிருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான வசனம் இருக்கு. அது அவங்களை தியானிச்சா அவங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். வசனம் முதல் தீமோத்தி 2:15, முதல் தீமோத்தி 2:15.
அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள்.
சோ ஒரு புது சிருஷ்டி சகோதரி குழந்தை இருந்தா அந்த குழந்தையுடைய இருக்கிற வழிநடத்ததல்ல அந்த புது சிருஷ்டி சகோதரியுடைய ரட்சிப்போ நடக்குது. இது நம்ம எவ்வளவு பேர் யோசிக்கிறோம். நம்ம என்ன யோசிக்கிறோம்? அந்த குழந்தைங்கள்லாம் வேலை பண்ணி முடிச்சு தள்ளிட்டு அப்புறம் நம்ம ரட்சிப்பு வேலை பண்ணலாம். இல்ல, அந்த குழந்தையுடைய வழிநடத்ததல்ல தான் ரட்சிப்பு வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை குணங்கள் கற்றுக்கொள்ளின்கிறோம். சோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தை வேண்டாம் சொல்றது கண்டிப்பா வெறும் அந்த ரெண்டு பேர் தான் சொல்லலாம், புருஷன் பொண்டாட்டி, சகோதர் சகோதரி. யார் தான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க தான் அது முடிவு எடுக்க முடியும். நாங்க கூட இவ்வளோ தீர்க்க தரிசனத்தில இருந்து காலக்கணக்கில இருந்து பேசும் போது கூட நாம அது பேசினா கூட அது நம்மளுடைய அவங்களுடைய உரிமை நம்ம தொடர மாதிரி இருக்குது, நம்ம பண்ணக்கூடாது. அது சத்தியம் சொல்லலாம், அவங்கக்கிட்ட மனசாட்சி இருக்குது, அவங்க கிட்ட பரிசுத்தாவே இருக்குது, இது அவங்களுடைய உரிமை. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஃப்ரீயா அவங்க முடிவு எடுக்கலாம்.
ஓகே, பட் சில சகோதரர்கள் அவங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப் எடுத்துட்டா சில காலங்கள் கடந்திருக்கு. எப்படின்னா திருமணம் முடிக்காம ட்ரூத்ல வந்தார், திருமணம் முடிச்சிட்டார், அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை கூட பிறந்துருச்சு. பட் சில வருஷங்கள் கடிச்சு ஃபீல் பண்றார், கொஞ்சம் இன்னும் நான் வெயிட் பண்ணியிருந்தா திருமணம் பந்தத்துக்குள்ள போயிருக்க மாட்டேன், இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா குழந்தையை நான் பெற்றிருக்க மாட்டேன். சில பிரதர்களுடைய ஃபீலிங் இருக்குது, நீங்க வச்சிட்டா
அது டபுள் மைண்ட்.
டபுள் மைண்ட்,
யாக்கோப்ல இருக்கிற டபுள் மைண்ட்ல ஒரு பிரயோஜனமே இருக்காது.
ஏன்னா
இது அப்படி இருக்க கூடாது அந்த டபுள் மைண்ட். ஏன்னா நமக்கு ஒரு தெளிந்த புத்தி நாவிதேவன் கொடுத்துக்கிறார் இல்லைங்களா,
அதுதான் அந்த தெளிந்த